கீதை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காகவோ, குறிப்பிட்ட சமூகத்திற்காகவோ, குறிப்பிட்ட சாதிக்காகவோ, சம்பிரதாயங்களுக்காகவோ, ஒரு தேசத்திற்காகவோ, குறிப்பிட்ட காலத்திற்காகவோ, மூட பழக்கங்களுடன் கூடிய பிரிவினருக்காகவோ படைக்கப்பட்ட கிரந்தம் அன்று. இது அனைத்து உலகத்தினருக்கும் அனைத்து காலத்திற்கும் ஏற்ற தர்மசாஸ்திரமாகும். இது தேசம், ஜாதி, ஆண் பெண் அனைத்து வயதினருக்கும் உரிய சாஸ்திரமாகும். உண்மையில் கீதையானது அனைத்து மானிட வர்க்கத்திற்குமே உரிய தர்மசாஸ்திரமாகும். இவ்வாறான கீதையானது நமக்கு தர்மசாஸ்திரமாக கிடைக்க பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயம் அல்லவா?
ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.
யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை,
4வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் குற்றமற்ற பார்வையுடன் எந்த ஒரு மனிதன் என் மீது நம்பிக்கை கொண்டவனாக நடக்கிறானோ, என்னுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு செல்கிறானோ, அவன் கர்மங்களின் பந்தங்களிலிருந்து நல்ல முறையில் விடுவிக்கப்படுகிறான் என்று உறுதிப்படுத்தினார். கர்ம பந்தங்களிலிருந்து விடுதலை பெற்று தருகின்ற வல்லமை யோகத்திற்கு உள்ளது. யோகத்தில்தான் யுத்தம் நிகழ்வது சாத்தியமாகிறது. இந்த அத்தியாயத்தில் அவர் இந்த யோகத்தை உண்டாக்கியவர் யார், இது எவ்வாறு படிப்படியாக வளர்ச்சி அடைகிறது என்பதை கூறுகிறார்.
ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹமவ்யயம் விவஸ்வான் மனவே ப்ராஹ மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத்.
அர்ஜுனா, நானே இந்த அழிவற்ற யோகத்தை கல்பத்தின் ஆரம்பத்தில் சூரியனிடம் கூறினேன். சூரியன் மனுவிடமும், மனு இக்ஷவாகுவிடமும் கூறினார். கூறியது யார்? நானே என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் யார்? ஒரு யோகி. தத்துவத்தில், அதாவது ஆன்மாவில் நிலை பெற்ற மகாபுருஷரே இந்த அழிவற்ற யோகத்தை கல்பத்தின் ஆரம்பத்தில், அதாவது இறை வழிபாட்டின் ஆரம்பத்தில், விவஸ்தான் அதாவது இறைவனை அடைய நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மனித ஜீவராசிகளுக்கும் கூறுகிறார். அவர்களுடைய சுவாசத்தில் இந்த யோகத்தை இயங்கச் செய்கிறார். இங்கே சூரியன் என்பது ஒரு உருவகமே. ஏனெனில் மூச்சில், அதாவது உயிர்களின் சுவாசத்தில்தான் அந்த பரம்பொருளின் பிரகாச வடிவம் இருக்கிறது. அங்கேதான் அவரை அடையும் வழியும் இருக்கிறது. உண்மையான வெளிச்சத்தை தருபவர் இறைவன் மட்டுமே ஆவார். இந்த யோகம் அழிவற்றது. இதில் ஆரம்பத்திற்கு அழிவு என்பதே இல்லை என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார். இந்த யோகத்தை தொடங்கிவிட்டால் மட்டும் போதும், இது முழுமை நிலையை பெற்று தந்த பிறகே அமைதியடையும். உடலுக்கான கல்பம் மூலிகை மருந்துகளின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் ஆன்மாவிற்கோ இறை வழிபாட்டின் மூலம் கல்பம் உண்டாகிறது. இறை வழிபாட்டின் ஆரம்பமே ஆன்ம கல்பத்திற்கான ஆரம்பமாகும். இந்த ஆன்மீக சாதனை, இறை வழிபாடு எல்லாமே ஏதேனும் ஒரு மகாபுருஷரின் திருக்கொடையாகும். மோகம் என்னும் இரவில் சுயநினைவின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆதி மனிதன் தன்னில் இறை வழிபாடு செய்வதற்கான எந்த ஒரு பயிற்சி குணமும் இல்லாதிருக்கும் நிலையில் யோகத்தை பற்றியெல்லாம் இன்னும் யோசனை கூட செய்யாதிருக்கும் அத்தகைய மனிதன் ஏதேனும் ஒரு மகா புருஷரை கண்டு அவருடைய திருப்பார்வை விழுந்த மாத்திரத்தில் அவருடைய திருவசனங்களை கேட்டு அவருக்கு சின்னஞ்சிறு தொண்டுகள் புரிந்து அவருடைய சரண சாநித்தியத்தை பெற்றவுடனே அவனுக்குள் யோகத்திற்கான பயிற்சிகள் உயிர் பெற்று இயங்க ஆரம்பிக்கின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் இந்த யோகத்தை நானே ஆரம்பத்தில் சூரியனிடம் கூறினேன் என்கிறார். மகாபுருஷர்களின் திரு அருட்பார்வை வீச்சினால் மட்டுமே யோகத்திற்கான குணாதிசயங்கள் சுவாசத்தில் பரவத் தொடங்குகின்றன. சுயம் பிரகாசமான சுயவசமான பரமேஸ்வரரின் வாசம் அனைவரின் இதயத்தில் உள்ளது. சுவாசத்தை கட்டுப்படுத்துவதால் மட்டுமே அவரை அடைவதற்கு வழி வகுக்கப்பட்டுள்ளது. சுவாசத்தில் ஆன்மீக குணாதிசயங்களை எழுச்சி பெறச் செய்வதே சூரியனிடம் கூறினேன் என்பதற்கு பொருளாகும். தக்க காலம் வந்ததும் ஆன்மீக குணாதிசயங்களின் எழுச்சி இந்த மனத்தில் துளிர்விடுகிறது. இதுவே சூரியன் மனுவிடம் கூறினார் என்பதாகும். மனத்தில் துளிர்விட்டு எழத் தொடங்கிய பிறகு மகாபுருஷர்களின் அந்த திருவாக்கியங்களின் மீது இச்சை விழிப்படைய ஆரம்பிக்கும். ஒருவேளை மனத்தில் எதை பற்றியாவது எண்ணிக்கொண்டு இருந்தால் உடனே அதை அடைய வேண்டும் என்ற இச்சை அவசியம் உண்டாகும். இதுவே மனு இக்ஷுவாகுவிடம் கூறினார் என்பதாகும். அழிவற்றது, கர்மபந்தங்களிலிருந்து விடுதலை பற்று தரவல்லது என்றெல்லாம் எது சொல்லப்படுகிறதோ அது இந்த நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் என்பதாகும். கண்டிப்பாக அதை செய்ய வேண்டியதுதான் என்று அதன் மீது ஒருவிதமான இயக்கம் பிறந்து விடுகிறது. இறை ஆராதனையும் வேகம் பிடிக்க தொடங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த யோகம் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? இது பற்றி மேலும் கூறுகிறார்.
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹ சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தப.
இம்முறையில் ஏதேனும் ஒரு மகாபுருஷரின் மூலமாக சம்ஸ்காரம் எதுவும் இல்லாத மனிதர்களின் சுவாசத்திலும், சுவாசத்தில் இருந்து மனத்திலும், மனத்தில் இருந்து இச்சைக்கும், இதற்கு பிறகு இச்சையானது தீவிரமடைந்து செயல்முறைக்கு கொண்டு வரப்படும் இந்த யோகமானது படிப்படியாக உன்னத நிலையை அடைந்து ராஜரிஷி என்ற நிலை வரை போய் சேர்கிறது. அந்த நிலையை அடைந்த பிறகு வெளிப்படுகிறது. இந்நிலையில் உள்ள சாதகர்களுக்கும் ரித்திகளும் சித்திகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அந்த யோகம் இந்த மகத்துவம் வாய்ந்த நிறைவடையும் காலத்தில் இதே உலகத்தில் ஏறத்தாழ சேதமடைந்து விடுகிறது. இந்த எல்லைக்கோட்டை தாண்டி செல்வது எப்படி? இந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை சென்று அடைந்த பிறகு எல்லோருமே நஷ்டமடைந்து விடுவார்களா என்ன? இதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், இல்லை, எவன் என்னையே ஆதாரமாக பற்றி கொண்டிருக்கிறானோ, எவன் எனக்கு மிகவும் பிரியமான பக்தனோ, என்னுடைய இணை பிரியாத தோழனோ, அவன் மட்டும் வீழ்ச்சி அடைவதில்லை என்று கூறுகிறார்.
ச ஏவாயம் மயா தேத்ய யோக ப்ரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரஹஸ்யம் ஏததுத்தமம்.
அதே பழமையான யோகத்தையே இப்போது நான் உனக்காக விளக்கி கூறுகிறேன். ஏனெனில் நீ எனது பக்தனாகவும் நண்பனாகவும் இருக்கிறாய். இந்த யோகம் மிகவும் சிறந்ததும் இரகசியமானதும் ஆகும். அர்ஜுனன் சத்திரிய வகுப்பின் சாதகனாவான். ராஜரிஷியின் நிலையில் உள்ளவன் ஆவான். இந்த நிலையில்தான் ரித்திகள் சித்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டு சாதகன் வீழ்ச்சி அடைந்து விடுகிறான். இந்த நிலையிலும் கூட யோகம் நன்மையை தருவதற்கு தயாரான நிலையில்தான் உள்ளது. ஆனால் பெரும்பாலான சாதகர்கள் இந்த நிலைக்கு வந்து சேர்ந்த உடனே தடுமாறத் தொடங்குகின்றனர். அத்தகைய அழிவற்றதான ஆனால் இரகசியம் வாய்ந்த இந்த யோகத்தை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார்.
ஏனெனில்
அர்ஜுனன் வீழ்ச்சி அடைகின்ற நிலையில்தானே இருந்தான்.
ஏன் கூறினார்?
நீ எனது பக்தன், நிலைத்த உணர்வுடன் என்னை மட்டுமே சரண் அடைந்துள்ளவன், எனக்கு பிரியமானவன், எனது நண்பன் என்பதால் கூறினேன் என்று கூறினார். நமக்கு எந்த பரமாத்மாவின் மீது விருப்பமோ அந்த பரமாத்மாவானவர் நமது ஆன்மாவில் ஒன்று கலந்து நின்று எப்பொழுது கட்டளைகளை பிறப்பிக்க தொடங்குகிறாரோ அப்பொழுதுதான் உண்மையான இறை வழிபாடே ஆரம்பிக்கிறது. இங்கே ஆன்மீக தூண்டுணர்வாளராக இருந்து செயல்படுகின்ற பரமாத்மா மற்றும் சத்குரு ஆகிய இருவருமே ஒருவருக்கு ஒருவர் இணையானவர்கள். எந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த நிலைக்கு எப்பொழுது இறைவனே இறங்கி வந்து நமது இதயத்தில் எழுந்தருளி நம்மை தடுத்தாட்கொள்கிறாரோ, தடுமாறும் போதெல்லாம் நம்மை கை தூக்கிவிட்டு காப்பாற்றுகின்றாரோ, அப்பொழுதுதான் மனமானது வசப்படுகிறது. எதுவரை இஷ்ட தெய்வம் நமது ஆன்மாவில் ஒன்று கலந்து நின்று கொண்டு சாரதியாக வழி நடத்துபவரின் நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுவரை சரியான அளவில் இறை வழிபாட்டிற்குள் நுழைவு கிடைப்பதில்லை. அந்த சாதகன் என்னவோ முயற்சி செய்கிறான், ஆனால் அவனிடம் இறை வழிபாடு என்ற பெயரில் என்ன இருக்கிறது? பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் இவ்வாறு கூறுவார். ஓ, நான் பலமுறை வீழ்ச்சியடையும் நிலையிலிருந்தல்லவா தப்பித்துக் கொண்டேன். பகவானே என்னை காத்தருளினார். பகவான் எனக்கு அப்படி சொல்லி புரிய வைத்தார், இப்படி கூறினார் என்றெல்லாம் அவர் எங்களிடம் சொல்வார். இதை கேட்டு நான் அவரிடம், மகாராஜ் அவர்களே, பகவான் என்ன நம்மை போல் பேசுவாரா, உரையாடவெல்லாம் செய்வாரா என்ன என்று கேட்பேன். அதற்கு அவர், ஆம் ஆம், நானும் நீயும் உரையாடுவதைப் போன்றே பகவானும் உரையாடுவார். தொடர்ச்சி அருந்து போகாமல் மணிக்கணக்காக அப்படியே பேசிக் கொண்டிருப்பார் என்று பதில் கூறுவார். இதை கேட்டு நான், பகவான் எப்படி பேசுவார், இது மிகவும் புதிய விஷயமாகவும் கேள்விப்படாத ஒன்றாகவும் அல்லவா இருக்கிறது என்று எண்ணி ஒருபுறம் வருத்தமாகவும் மறுபுறம் வியப்பாகவும் உணர்ந்தபடியே அப்படியே உட்கார்ந்திருப்பேன். சிறிது நேரம் கழித்து குரு மகாராஜ், எதற்காக கவலைப்படுகிறாய், உன்னுடனும் அவர் பேசுவார் என்று கூறுவார். அவரது கூற்று நூற்றுக்கு நூறு உண்மையாகும். இதுவே நட்புணர்வு என்பது. அவர் ஒரு நல்ல நண்பராக இருந்து கெடுதல்களில் இருந்தெல்லாம் தடுத்தாட்கொண்டு வந்தால் மட்டுமே இந்த இழப்பை அடைந்து போகும் நிலையிலிருந்து மீண்டு சாதகனால் கரை சேர முடியும். இதுவரை யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் ஏதேனும் ஒரு மகாபுருஷரின் மூலமாக யோகத்தின் ஆரம்பம், அதில் உண்டாகும் தடைகள், அவைகளை கடக்கும் வழிமுறைகள் ஆகியவற்றை பற்றி கூறினார். இது பற்றி அர்ஜுனன் கேள்வி கேட்டான்.
அர்ஜுனன் கூறுகிறான்.
அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கதமே தத்விஜானியாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி.
பகவானே, உங்களுடைய பிறவியோ இப்போதுதான் உண்டானது. எனக்குள்ளே சுவாசத்தின் இயக்கமோ மிகவும் பழமையானது. அப்படி இருக்கும்போது இந்த யோகத்தை இறை வழிபாட்டின் ஆரம்பத்தில் நீங்கள்தான் கூறினீர்கள் என்பதை எப்படி நான் ஒப்புக்கொள்வது? இது பற்றி யோகீஸ்வரரான ஸ்ரீகிருஷ்ண மகாராஜ் கூறினார்.
ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப.
அர்ஜுனா, எனக்கும் உனக்கும் எத்தனையோ பிறவிகள் கழிந்துவிட்டன. பெரும் தவத்தை உடையவனே பரந்தபா, அவை அனைத்தையும் நீ அறிய மாட்டாய். ஆனால் நான் அறிவேன், சாதகன் அறிய மாட்டான். ஆன்மாவில் நிலை பெற்ற மகா புருஷர் அறிவார். புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறைவனில் ஒன்று கலந்து நிற்பவர் அறிவார். நீங்கள் என்ன அனைவரையும் போலவே பிறக்கிறீர்களா? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு, இல்லை, ஆன்ம வடிவத்தை அடைதல் என்பது உடலை அடைவதிலிருந்து வேறுபட்டது. எனது பிறவியை ஊனக்கண்கள் கொண்டு பார்க்க முடியாது. நான் பிறப்பற்றவனாக, புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவனாக, நிலையானவனாக இருந்த போதிலும் இந்த உடலையே ஆதாரமாக கொண்டிருக்கிறேன் என்கிறார். இந்த உடலில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த பரம தத்துவ பரமாத்மாவில் நுழைவு பெற முடியும். சாதனையில் இம்மியளவு பாக்கி இருந்தாலும் கூட மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் அர்ஜுனன் தன்னை போன்றே ஸ்ரீகிருஷ்ணரையும் உடல் தரித்த ஒருவராகவே புரிந்து வைத்திருந்தான். அவன் அந்தரங்கமான கேள்வியை கேட்கிறான், உங்களுடைய பிறவியானது மற்றவர்களைப் போன்றேதான் இருக்கிறதா என்ன? நீங்கள் இந்த உடல்களைப் போன்றேதான் பிறக்கிறீர்களா? அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
அஜோபி சன்னவ்யாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் ப்ரக்ருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்மமாயா.
நான் அழிவற்றவனாகவும் பிறப்பற்றவனாகவும் மனிதர் உட்பட ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் சுவாசத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போதும் என்னுடைய மாயையை கட்டுப்படுத்தி ஆன்ம மாயையால் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். மாயையில் ஒரு வகை அவித்யா மாயை எனப்படும். அது இயற்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. தாழ்ந்த மற்றும் கீழ்த்தரமான பிறவிகளுக்கு காரணமாக அமைகிறது. மாயையில் மற்றொரு வகையோ ஆன்ம மாயை எனப்படும். அது ஆன்மாவில் நுழைவு பெற்று தருகிறது. ஆன்ம வடிவத்தின் பிறப்பிற்கு காரணமாக அமைகிறது. இதையே யோக மாயை என்றும் கூறுகிறோம். இது நாம் எதிலிருந்து விலகி போயிருந்தோமோ அந்த என்றும் நிலையான ஆன்ம வடிவத்துடன் மீண்டும் நம்மை இணைத்து வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது. அந்த ஆன்மீக செயல்முறையின் மூலம் நான் என்னுடைய மூன்று குணங்களுடன் கூடிய இயற்கையை வசப்படுத்திக் கொண்டு என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். பெரும்பாலோர் பகவான் அவதாரம் எடுப்பார், நாம் அவரை காண்போம் என்று கூறுகின்றனர். ஸ்ரீகிருஷ்ணரோ அனைவரும் பார்க்கும்படியாக அப்படி ஒன்றும் நேருவதில்லை என்கிறார். ஆன்ம வடிவத்தின் பிறப்பு பிண்ட உருவத்தில் நிகழ்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் யோக சாதனையின் மூலமாகவும் ஆன்ம மாயையின் மூலமாகவும் என்னுடைய மூன்று குணங்களுடன் கூடிய படைப்பினை தன்வயப்படுத்திக் கொண்டு நான் படிப்படியாக என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறார். ஆனால் எத்தகைய சூழ்நிலைகளில்?
யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம்.
அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் பரம தர்ம பரமாத்மாவிற்காக இதயம் வேதனையால் நிரம்பி வழிகிறதோ, எப்பொழுது அதர்மம் அதிகரித்து பக்தன் அவற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் நான் எனது ஆன்மாவை படைத்தருள்கிறேன். இத்தகைய இதய வேதனை மனுவிற்கும் உண்டானது. இதயம் மிகுந்த வேதனை கொண்டுள்ளது. எப்பொழுது உங்களுடைய இதயம் இறை பற்றினால் பூரிப்படைந்து அந்த நிலையான தர்மத்திற்காக கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கும் நிலை வருகிறதோ, எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அன்பு நிறைந்த பக்தனால் அதர்மத்தை கடந்து செல்ல முடியவில்லையோ, அத்தகைய சூழ்நிலையில் நான் எனது வடிவத்தை படைக்கிறேன். அதாவது பகவான் தோன்றி அருளும் நிகழ்வு உண்மை அன்பு கொண்டவனுக்காக, அந்த அனுராகிக்காக மட்டுமே ஆகும். இந்த அவதாரம் ஏதேனும் ஒரு பாக்கியவானாகிய சாதகனின் ஆழ் மனதில் நிகழ்கிறது. நீங்கள் இவ்வாறு உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு என்ன செய்கிறீர்கள்?
பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.
அர்ஜுனா, சாதுநாம் பரித்ராணாய, அடையத்தகுந்தவர் பரமாத்மா ஒருவரே. அவரை அடைந்த பிறகு வேறு எந்த சாதனையும் எஞ்சி இருப்பதில்லை. அந்த அடையத்தகுந்தவருள் நுழைவு பெற்று தரவல்ல விவேகம், வைராகியம், புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு முதலான தெய்வீக செல்வங்களை தடையின்றி பெருகச் செய்வதற்கும், துஷ்கிருதாம் தாழ்ந்த இழிவான காரியங்களை செய்ய தூண்டும் காமம், கோபம், விருப்பு, வெறுப்பு முதலான முரண்பாடான தீய எண்ணங்களை வேருடன் அழிப்பதற்காகவும், தர்மத்தை மிகவும் நல்ல முறையில் நிலைநாட்டி உறுதியுடன் இயங்கச் செய்வதற்காகவும் நான் யுகம் யுகம் தோறும் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். யுகம் என்பதற்கு சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் என்பதல்ல பொருள். யுக தர்மங்களின் ஏற்றமும் தாழ்வும் மனிதர்களின் சுபாவத்தை பொறுத்ததாகும். யுக தர்மங்கள் எப்போதுமே இருக்கின்றன. எப்பொழுது இதயத்தில் தூய்மையான சத்துவ குணம் செயல்படுகின்ற நிலையில் உள்ளதோ, ராஜசீகம் மற்றும் தாமசீகம் ஆகிய இரண்டு குணங்களும் அமைதியடைந்து விட்டதோ, பாகுபாட்டு உணர்வுகள் அனைத்தும் அழிந்து விட்டதோ, யாரிடமும் வெறுப்புணர்வு என்பதே இல்லையோ, இஷ்ட தெய்வத்திடமிருந்து கட்டளைகளை பெறுவதற்கும் அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கும் அகத்திறன்பாடு வந்துவிட்டதோ, மனத்தில் முழுமையான மகிழ்ச்சி பொங்கி வழிகிறதோ, இத்தகைய தகுதிகள் அனைத்தும் வந்துவிட்டால் சத்திய யுகத்தில் நுழைவு கிடைத்துவிட்டது என்று பொருள். இதே முறையில் மற்ற இரண்டு குணங்களை பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. தாமசீக குணம் அதிகமாகவும் அதில் கொஞ்சம் ராஜசீக குணமும் கலந்து இருந்தால், நான்கு திசைகளிலும் பகைமை மற்றும் விரோதம் இருந்தால், அத்தகையவன் கலியுகவாசியாவான். எப்பொழுது தாமசீக குணம் செயல்படும் நிலையில் உள்ளதோ, அப்பொழுது மனிதர்களிடம் சோம்பேறித்தனம், உறக்கம், கவனமின்மை ஆகியவை அதிகமாக காணப்படும். அவர்கள் கடமையை நன்கு உணர்ந்து இருந்த போதிலும் அதில் ஈடுபட முடியாமல் இருப்பார்கள். செய்யத்தகாத, தடை செய்யப்பட்டுள்ள கர்மங்களை பற்றி அறிந்த போதிலும் அவற்றிலிருந்து விடுபட முடியாமல் திணறிக் கொண்டிருப்பார்கள். இந்த முறையில் யுக தர்மங்களின் ஏற்றத்தாழ்வுகள் மனிதர்களுடைய அக இயல்பு தகுதிகளையே முழுவதுமாக சார்ந்துள்ளன. சிலர் இந்த அக இயல்பு தகுதிகளையே நான்கு யுகங்கள் என்றால், இன்னும் சிலரோ நான்கு வர்ணங்கள் என்று பெயரிடுகின்றனர். மற்றவர்களோ இவற்றையே மிகவும் உயர்ந்தது, உயர்ந்தது, நடுத்தரம், தாழ்ந்தது ஆகிய நான்கு பிரிவுகளை சேர்ந்த சாதகர்கள் என்று ஒடுங்குமுறைப்படுத்தி சொல்கின்றனர்.
ஒவ்வொரு யுகத்திலும் இஷ்ட தெய்வம் துணை புரிகிறது. ஆம், உயர்நிலை பிரிவில் உறுதுணை அதிகமாக கிடைப்பது போலவும் கீழ்நிலை யுகங்களில் குறைவாக கிடைப்பது போலவும் தோன்றுகிறது. ஸ்ரீகிருஷ்ணர் சுருக்கமாக, அடைய தகுதி படைத்த இறைவனை பெற்றுத்தரவல்ல விவேகம், வைராக்கியம் முதலான தெய்வீக குணங்களை தடையில்லாமல் பெருகச் செய்யவும், கீழ்த்தரமான செயல்களுக்கு காரணமாக அமையும் காமம், கோபம், விருப்பு, வெறுப்பு முதலானவற்றை முழுவதுமாக அழிப்பதற்கும், பரம தர்மமாகிய பரமாத்மாவில் உறுதியாக நிலை பெறச் செய்யவும், நான் யுகம் யுகந்தோறும், அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சாதனை பிரிவிலும், ஒவ்வொரு தகுதி நிலையிலும் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறார். இது தீமையிலிருந்து விடுபட எண்ணி மனத்துயரம் கொள்பவர்களுக்கு இஷ்ட தெய்வம் கை கொடுத்து துணை செய்யாத வரை உங்களால் புலன் நுகர்ச்சி ஆசைகள் முழுவதையும் அழிக்க முடிந்ததா, இன்னும் மீதம் எவ்வளவு உள்ளன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. இறைவனுள் நுழையும் காலம் முதல் உச்ச நிலையாகிய இறுதி எல்லை வரைக்கும் இஷ்ட தெய்வம் ஒவ்வொரு சாதனை பிரிவிலும் ஒவ்வொரு தகுதி நிலையிலும் கூடவே வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிப்பாடு பக்தனின் இதயத்தில் நிகழ்கிறது. பகவான் வெளிப்படுகிறார் என்றால் அனைவராலும் அவரை பார்க்க முடியும் தானே. ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு இல்லை என்று மட்டும் பதில் கூறுகிறார்.
ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன.
அர்ஜுனா, தீய செயல்களுக்கான காரணங்களை அழித்தல், அடையத்தகுந்த இறைவனை பெற்றுத்தரவல்ல ஆன்ம திறன்பாடுகளை குறைவின்றி பெருக்கோடச் செய்தல், தர்மத்தை நிலை பெறச் செய்தல் முதலான என்னுடைய இந்த கர்மம் மற்றும் பிறவி ஆகியவை தெய்வீகமானவை. அது உலகிலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த ஊனக் கண்களைக் கொண்டு அதை பார்க்க முடியாது. மனம் மற்றும் புத்தியால் அதனை அளவிடவும் முடியாது. இவ்வளவு தூரம் இரகசியமாக இருக்கும் இதனை யார் பார்க்கிறார்கள்? தத்துவ தரிசிகளால் மட்டுமே எனது இந்த பிறவி, கர்மம் ஆகியவற்றை பார்க்க முடியும். அவர் எனது நேரடி தரிசனத்தை பெற்று புனர்ஜென்மம் எனப்படும் மறுபிறவியை அடைவதில்லை, மாறாக என்னையே அடைகிறார். கிருஷ்ணரோ யாரை தத்துவ தரிசி என்கிறார்? ஆன்மாவே மேலான தத்துவம் என கூறியுள்ளார். ஆன்மா மேலான பொருளில் ஒன்றிணைந்து பரமாத்மா ஆகிவிடுகிறது. ஆன்மாவை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரத்துடன் அறிந்து கொள்பவரே இந்த இறை வெளிப்பாட்டினை புரிந்து கொள்கிறார். இதிலிருந்து இறை அவதாரம் என்பது இறைவனுக்காக பிரிவாற்றாமையுடன் தவிக்கின்ற பக்தனின் இதய தேசத்தில் நிகழ்கிறது என்பது தெளிவாகிறது. அவனால் ஆரம்ப நிலையில் தனக்கு யார் கட்டளையிடுகிறார், தன்னை யார் ஆன்மீக பாதையில் வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் பரம தத்துவ பரமாத்மாவை தரிசனம் செய்ததுடன் அவனால் இறைவனை பார்க்க முடிகிறது, அவரை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு அவன் உடலை துறந்து புனர்ஜென்மம் எனப்படும் மறுபிறவியை அடைவதில்லை.
वीतराग भय क्रोधा मन्मया मामुपाश्रिताः बहवो ज्ञान तपसा पूता मद्भावमागता.
விருப்பு விருப்பற்ற நிலை ஆகிய இரண்டு நிலைகளையும் கடந்து மிகவும் உயர்ந்த நிலையில் அடையப்பெற்ற பற்றற்ற தன்மை மற்றும் பயம் பயமின்மை கோபம் கோபமின்மை ஆகிய இரண்டையும் கடந்து நிலைத்த உணர்வுடன் அகங்காரத்தை தவிர்த்து என்னுடைய சரணத்தை அடைந்து எண்ணற்றோர் ஞானம் என்னும் தவத்தால் புனிதமடைந்து என்னுடைய ஆன்ம வடிவத்தை அடையப் பெற்றுள்ளனர். இந்த வழிமுறை எப்போதுமே இருந்து வருகிறது. எவ்வாறான முறை? எவருடைய இதயமெல்லாம் அதர்மத்தின் வளர்ச்சியைக் கண்டு பரமாத்மாவிற்காக வேதனையால் நிறைகிறதோ அந்நிலையில் நானே என்னுடைய ஆன்ம வடிவத்தை படைக்கிறேன். அவர்கள் என்னுடைய ஆன்ம வடிவத்தையே அடைகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் எதனை தத்துவ தரிசனம் என்று கூறினாரோ அதையேதான் இப்போது ஞானம் என்று குறிப்பிடுகிறார். பரமாத்மாவே பரம தத்துவம் ஆவார். அவரை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதே ஞானம் எனப்படும். அவ்வாறு அறிந்து கொண்ட ஞானி என்னுடைய ஆன்ம வடிவத்தையே அடைகிறார். இப்போது அவர் தகுதி நிலைகளை ஆதாரமாக கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்களின் சாதனை பிரிவுகளை வகைப்படுத்துகிறார்.
ஏ யதா மாம் ப்ரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஃ.
பார்த்தனே, யாரெல்லாம் என்னை எவ்வளவு பிடிப்புணர்வுடன் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அவ்வளவு தூரம் வழிபடுகிறேன். அத்தனை அளவு உறுதுணையாக இருக்கிறேன். சாதகனுடைய நம்பிக்கையே அவனுக்கு இறையருளாக திரும்ப கிடைக்கிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு நல் அறிவாளர்கள் முழுமையான உணர்வுடன் என்னுடைய பாதைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்றனர். நான் எவ்வாறு நடந்து கொள்கிறேனோ, எனக்கு எது பிரியமோ அவ்வாறே நடந்து கொள்கின்றனர். நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அவர்களும் அதையே செய்கின்றனர். பகவான் எவ்வாறு வழிபடுகிறார்? அவர் ஆன்மாவில் ஒன்று கலந்து சாரதியாக நிற்கிறார், கூடவே வருகிறார். இதுவே அவருடைய வழிபாடு ஆகும். எவற்றில் இருந்தெல்லாம் தீமைகள் பிறக்கும் வாய்ப்புள்ளதோ அவற்றையெல்லாம் அழித்து போடுவதற்காகவே அவர் வரிந்து கிட்டிக் கொண்டு நிற்கிறார். உண்மையில் நுழைவு பெற்று தரவல்ல, சத்துவ குணங்களை பாதுகாப்பும் முனைப்புடன் அவர் எழுந்து நிற்கிறார். எதுவரை இஷ்ட தெய்வம் இதயத்தில் முழுமையான அளவில் ஒன்று கலந்து நிற்கவில்லையோ, ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை செய்யவில்லையோ, அதுவரை எவ்வளவுதான் இறை வழிபாட்டு பிரியராக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான முறை கண்களை மூடிக்கொள்ளட்டும், லட்சக்கணக்கான முயற்சிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளட்டும், அவரால் இந்த இயற்கை அல்லது படைப்பின் போராட்டங்களில் இருந்து தப்பி கரை சேர முடியாது. அவரால் நாம் எவ்வளவு தூரம் கடந்து விட்டோம், இன்னும் எவ்வளவு மீதம் இருக்கிறது என்பதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இஷ்ட தெய்வமே ஆன்மாவில் இரண்டறக் கலந்து நின்று கொள்கிறார். சாதகனை ஆன்மீக பாதையில் வழி நடத்தும் விதமாக நீ இப்போது இங்கே இருக்கிறாய், இவ்வாறு செய், இப்படி போ என்று அழைத்துச் செல்கிறார். இந்த முறையில் இயற்கை அல்லது படைப்பின் மேடு பள்ளங்களையெல்லாம் நிரப்பியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை முன்னேற்றிக் கொண்டு சென்று ஆன்ம வடிவத்தில் நுழைவு பெற்றுவிடச் செய்கிறார். சாதகன்தான் இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும். ஆனால் அவன் மூலமாக இந்த பாதையில் எவ்வளவு தூரம் கடக்கப்படுகிறதோ அது இஷ்ட தெய்வத்தின் திருக்கொடையாகும். இவ்வாறு அறிந்து கொண்ட எல்லா மனிதர்களும் முழுமையான ஈடுபாட்டுடன் என்னை பின்பற்றுகின்றனர். அவர்கள் எவ்வாறு பின்பற்றி நடக்கிறார்கள்?
காங்க்ஷந்தஹ கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாஹ க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா.
அத்தகையோர் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கர்மங்களின் சித்தியை அடைய விரும்பி தேவதைகளை வழிபடுகின்றனர். எந்த கர்மம்? ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, நீ நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய் என்கிறார். எது நியமிக்கப்பட்டுள்ள கர்மம்? வேள்வியின் செயல்முறையே கர்மம் எனப்படும். வேள்வி என்பது யாது? ஆன்மீக சாதனையின் சிறப்பு விதிமுறைகள். அதில் உள்மூச்சு, வெளிமூச்சில் ஆன்ம சிந்தனை, புலன்களின் வெளிமுக பிரவாகத்தை கட்டுப்பாடு என்னும் அக்னியில் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல் ஆகியவை அடங்கும். இந்த வேள்வியின் விளைவாக பரமாத்மா அடையப்படுகிறார். கர்மத்தின் தூய்மையான பொருள் ஆராதனை எனப்படும். இதனுடைய முழு வடிவமும் இதே அத்தியாயத்தில் இனிவரும் பகுதியில் விளக்கப்பட உள்ளது. இந்த ஆராதனையின் விளைவு என்ன? பரமசித்தியாகிய பரமாத்மா என்றும் நிலையான மாறாத பிரம்மத்தில் நுழைவு பெறுதல்தான் பரம நைஷ்கர்மியம் என்னும் நிலையாகும். ஸ்ரீகிருஷ்ணர், எனக்கு ஏற்றவாறு பின்பற்றி நடப்பவர்கள் இந்த மானுட உலகில் கர்மத்தின் இறுதி விளைவாகிய பரம நைஷ்கர்மிய சித்தியை அடைய வேண்டி தேவதைகளை வழிபடுகின்றனர். அதாவது தெய்வீக செல்வங்களை வலுப்படுத்துகின்றனர். மூன்றாவது அத்தியாயத்தில் அவர், இந்த வேள்வியின் மூலமாக நீ தேவதைகளை வளப்படுத்து, தெய்வீக செல்வங்களை பெருக்கு என்று கூறினார். எவ்வளவுக்கு எவ்வளவு இதய தேசத்தில் தெய்வீக செல்வங்கள் உயர்வு அடைகின்றனவோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய உயர்வும் அமையும். இந்த முறையில் ஒருவருக்கு ஒருவர் முன்னேற்றமடைய செய்து கொண்டே மேலான உயர்ந்த இறைவனை அடைவீர்களாகுக. இது இறுதி வரை இவ்வாறு உயர்வடைய செய்து கொண்டே போவதற்கான அகச்செயல்முறையாகும். இதை வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீகிருஷ்ணர், எனக்கு அனுகூலமான முறையில் பின்பற்றி நடப்பவர்கள் இந்த மனித உடலில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கர்மங்களின் சித்தியை அடையும் விருப்பத்துடன் தெய்வீக செல்வங்களை பலப்படுத்துகின்றனர். அதன் மூலம் அவர்களுக்கு நைஷ்கர்மிய சித்தி சீக்கிரமே கிடைத்து விடுகிறது. அவர்கள் தோல்வி அடைவதே இல்லை, வெற்றி மேல் வெற்றி கண்டுகொண்டே செல்வர். இங்கே சீக்கிரமே என்பதற்கு என்ன பொருள்? கர்மத்தில் ஈடுபட ஆரம்பித்த உடனேயே அடுத்த கணமே இந்த பரமசித்தி கிடைத்துவிடும் என்று பொருளா? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு, இல்லை, இந்த உயர்நிலையை ஒவ்வொரு படியாக ஏறி கடந்து செல்வதற்கே வழிவகை உள்ளது. யாரும் தடால் என தாவி குதித்து உணர்வு கடந்த தியான நிலை என்றெல்லாம் அதிசயங்கள் எதையும் நிகழ்த்திவிட முடியாது என்கிறார். இது பற்றி பார்க்கலாம்.
சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்யகர்த்தாரமவ்யயம்.
அர்ஜுனா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், நான்கு வர்ணங்களையும் நானே உருவாக்கினேன். அப்படியென்றால் மனிதர்களை நான்கு பாகங்களாக பிரித்து போட்டாரா என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் அதற்கு இல்லை என்று பதில் அளிக்கிறார். குணகர்ம விபாகச, குணங்களின் அடிப்படையில் கர்மத்தையே நான்கு பிரிவுகளில் வகைப்படுத்தியுள்ளேன். குணம் ஒரு அளவுகோல், அளவு குறியீடு ஆகும். தாமசீக குணம் இருந்தால் சோம்பேறித்தனம், உறக்கம், கவனமின்மை, கர்மத்தில் வீடுபடும் விருப்பம் இல்லாத சுபாவம், நன்றாக அறிந்தும் கூட செய்யக்கூடாதவற்றிலிருந்து விடுபட முடியாத இக்கட்டான சூழ்நிலை ஆகியவை இருக்கும். இந்நிலையில் சாதனையை எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும்? நீங்கள் 2 மணி நேரம் இறை ஆராதனையில் அமர்கிறீர்கள். அந்த கர்மத்தில் ஈடுபடும் முயற்சி உடையவராக மாற விரும்புகிறீர்கள். ஆனால் 10 நிமிடங்கள் கூட உங்களால் நீங்கள் நினைத்தபடி நடந்து கொள்ள முடிவதில்லை. உடல் என்னவோ கண்டிப்பாக உட்கார்ந்து இருக்கிறது, ஆனால் எந்த மனத்தை உட்கார வைக்க வேண்டுமோ அது காற்றுடன் பேசிக்கொண்டிருக்கிறது, குதர்க்க வலையை பின்னிக் கொண்டிருக்கிறது. எண்ணங்கள் அலையலையாக மோதிக்கொண்டிருக்கின்றன. பிறகு ஏன் நீங்கள் இவ்வாறு உட்கார்ந்து இருக்க வேண்டும்? நேரத்தை ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த சமயத்தில் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பரமார்த்த நிலையில் ஒன்றியிருக்கும் அழிவற்ற தத்துவத்தில் நிலை பெற்று விளங்கும் அத்தகைய மகாபுருஷருக்கும் மற்றும் அந்த ஆன்மீக பாதையில் வெகு விரைவாக முன்னேறி போய்கொண்டிருக்கும் நம்மை விட உயர்ந்த நிலையை அடைந்த நல்ல சாதகர்களுக்கும் சேவை செய்யும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் தீய வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கும். ஆன்ம சாதனையில் நுழைவு பெற்று தருகின்ற நல்ல குணாதிசயங்கள் வலுப்பெற்று செயல்பட ஆரம்பிக்கும். படிப்படியாக தாமசீக குணம் நலிவடைய ஆரம்பித்த பிறகு ராஜசீக குணம் மேலோங்குதல், சத்துவ குணத்தின் சிறிதளவு சஞ்சாரம் ஆகியவை கிடைத்ததுடன் சேர்த்து சாதகனுடைய கர்மத்திறன் வைசியன் என்னும் சாதனை பிரிவினை எட்டிவிடும். அந்த சமயத்தில் அதே சாதகன் புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, ஆன்மீக செல்வங்களை சேகரித்தல் ஆகியவற்றை இயல்பாகவே பழக ஆரம்பித்து விடுவான். கர்மத்தை தொடர்ந்து செய்து கொண்டே போனால் அதே சாதகனிடம் சாத்வீக குணங்கள் மேலோங்க தொடங்கிவிடும். ராஜசீக குணம் குறைந்துவிடும். தாமசீக குணம் அமைதியடைந்துவிடும். அந்த சமயத்தில் அதே சாதகன் சத்திரிய சாதனை பிரிவிற்குள் நுழைவு பெற்று விடுகிறான். வீரம், கர்மத்தில் தொடர்ந்து ஈடுபடும் திறன், அதிலிருந்து பின்வாங்காத சுபாவம், அனைத்து தெய்வீக உணர்வுகளின் மீதும் ஆளுமை, இயற்கை அல்லது மனித சுபாவத்தில் அமைந்துள்ள 3 குணங்களையும் வெட்டி எறியும் வல்லமை ஆகியவை அவனது சுபாவத்தில் இயல்பாகவே பதிந்துவிடும். அதே கர்மம் இன்னும் நுட்பமாகிவிட்டால் சாத்வீக குணம் மட்டுமே செயல்படுகின்ற நிலை வந்த பிறகு மனக்கட்டுப்பாடு, புலனடக்கம், மன ஒருமைப்பாடு, எளிமை, தியானம், சமாதி, இறைவனின் கட்டளைகள், இறை நம்பிக்கை முதலான பிரம்மத்தில் நுழைவு பெற்று தரவல்ல அக இயல்பு திறன்களுடன் சேர்ந்து அந்த சாதகன் பிராமண சாதனை பிரிவினுள் நுழைவு பெறுகிறான். இதுவே பிராமண சாதனை பிரிவில் அடங்கிய கர்மத்தின் குறைந்தபட்ச எல்லைக்கோடு ஆகும். எப்பொழுது அதே சாதகன் பிரம்மத்தில் நிலை பெற்று விடுகிறானோ அந்த இறுதி எல்லையில் அவனது தனித்தன்மையில் பிராமணனும் இல்லை, சத்திரியனும் இல்லை, வைஷ்யனும் இல்லை, சூத்திரனும் இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு ஆன்மீக பாதையில் வழிகாட்டுவதன் காரணமாக அவன் பிராமணன் எனப்படுகிறான்.
கர்மம் என்னவோ ஒன்றுதான். நிலை வேறுபாடுகளால்
இந்த கர்மமானது உயர்ந்தது தாழ்ந்தது என்று படிநிலைகளாக பிரித்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. யார் அவற்றை பிரித்து ஒழுங்குமுறைப்படுத்தியது? புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இறைவனில் நிலை பெற்ற மகாபுருஷர் வகைப்படுத்தினார். அதன் கர்த்தாவாகிய அழிவற்ற இறைவனாகிய என்னை அகர்த்தா எதுவும் செய்யாதவன் என்றே அறிந்து கொள். ஏன்
நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃலே ஸ்பிருஹா இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர்ந சபத்யதே.
ஏனெனில் கர்மங்களின் பலனில் எனக்கு ஆசை கிடையாது. கர்மங்களின் பலன் என்ன? ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே கூறியது போல், வேள்வி எதனால் நிறைவு பெறுகிறதோ அந்த கிரியையின் பெயரே கர்மமாகும். நிறைவு பெறும் காலத்தில் வேள்வியானது எதனை படைக்கிறதோ அந்த ஞானாமிர்தத்தை பருகுகின்றவன் என்றும் நிலையான மாறாத பழமையான பிரம்மத்தில் நுழைவு பெற்று விடுகிறான். பரமாத்மாவின் மீதான விருப்பமும் கூட இப்போது எனக்கு இல்லை. ஏனெனில் அவர் என்னிலிருந்து வேறுபட்டவர் அல்லர். நான் புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்ம வடிவம் ஆவேன். அதில் நிலை பெற்றவன் நான். இதற்கு மேல் உயர்வான வேறொரு நிலை ஒன்றும் இல்லை எனும்போது எதற்காக இந்த காரியத்தில் நட்பு கொண்டிருக்க வேண்டும்? எனவேதான் கர்மம் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. இதே நிலையில் யார் என்னை அறிந்து கொள்கிறார்களோ, அதாவது எவரொருவர் கர்மத்தின் இறுதி விளைவாகிய பரமாத்மாவை அடைந்து விடுகிறாரோ அவரையும் கர்மம் கட்டுப்படுத்துவதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வாறோ அவ்வாறே அதே நிலையை அடைந்த மகாபுருஷரும் ஆகிவிடுகிறார்.
ஏவம் ஜ்ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம்.
அர்ஜுனா, இதற்கு முந்தைய காலத்தில் தோன்றிய மோட்சத்தை விரும்பிய புருஷர்கள் மூலமாகவும் இதை தெரிந்து கொண்டுதான் கர்மம் செய்யப்பட்டது. எதை தெரிந்து கொண்டு? கர்மத்தின் இறுதி விளைவாகிய பரமாத்மா தன்னில் வேறுபட்டவராக இல்லாமல் கர்மத்தின் இறுதி விளைவாகிய பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறிய நிலையில் அந்த மனிதனை கர்மம் கட்டுப்படுத்துவதில்லை என்பதை தெரிந்து கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரும் இந்த உயர்நிலையை அடைய பெற்றவர். எனவேதான் அவர் கர்மத்தில் ஒட்டிக் கொள்வதில்லை. அதே நிலையை நாமும் அடைந்தால் நம்மிடமும் கர்மம் ஒட்டிக் கொள்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் எந்த உயர் ஆன்மீக நிலையில் உள்ளவரோ அதே உயர்நிலைக்கு சென்று எவர் அறிந்து கொண்டாலும் அவரும் அவ்வாறே கர்ம பந்தங்களில் இருந்து விடுபட்டு முக்தனாகி விடுவார். இப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணரானவர் பகவான், மகாத்மா, புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவராக, யோகேஸ்வரராக அல்லது மகா யோகேஸ்வரராக என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த ஆன்ம வடிவம் அனைவருக்கும் பொதுவானதுதான். இதை புரிந்து கொண்டுதான் முந்தைய காலத்தில் இருந்தே முமூட்சு புருஷர்கள், அதாவது மோட்சத்தில் விருப்பம் உள்ள புருஷர்கள் கர்ம பாதையில் அடியெடுத்து வைத்தனர். எனவேதான் அர்ஜுனா, நீயும் முன்னோர்களின் மூலமாக எப்போதுமே கடைபிடிக்கப்பட்டு வந்த இதே கர்மத்தையே செய். இதுவே நன்மை தரவல்ல ஒரே வழிமுறையாகும். இதுவரை யோகேஸ்வரரான ஸ்ரீகிருஷ்ணர் கர்மம் செய்வதை மட்டும் வலியுறுத்தி கூறினார். ஆனால் இன்னும் கர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக கூறவில்லை. இரண்டாவது அத்தியாயத்தில் அவர் கர்மம் என்ற சொல்லை மட்டும் பிரயோகித்து, இப்போது இதையே நீ நிஷ்காம கர்மத்தின் விஷயமாக கேள் என்று கூறினார். அந்த கர்மத்தின் சிறப்புத்தன்மைகளை விளக்கும் போது, இந்த கர்மம் பிறப்பு இறப்பு என்னும் மாபெரும் பயத்திலிருந்து காப்பாற்றும் வல்லமை உடையது என்றார். கர்மத்தை செய்யும் நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கைகளை பற்றி விளக்கினார். ஆனால் கர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒன்றும் கூறவில்லை. மூன்றாவது அத்தியாயத்தில் அவர் ஞான மார்க்கம் பிடித்திருந்தாலும் சரி, பற்றற்ற கர்மயோகம் பிடித்திருந்தாலும் சரி, இரண்டிலுமே கர்மத்தை என்னவோ கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். கர்மத்தை துறந்து விடுவதால் எவனும் ஞானியாக மாட்டான். கர்மத்தை ஆரம்பிக்காமல் இருப்பதால் மட்டுமே எவனும் நிஷ்கர்மியாகி கர்மம் விடுபட்ட நிலையை அடைந்துவிட மாட்டான். எவனொருவன் பிடிவாதத்துடன் கர்மம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் சந்தர்ப்பவாதி மட்டுமே ஆவான். எனவே மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த கர்மத்தை செய் என்றார். எந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய் என்றார். இனி நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம் எது என்ற கேள்விக்கு, வேள்வியின் செயல்முறையே நியமிக்கப்பட்டுள்ள கர்மம் எனப்படுகிறது என்று கூறினார். இங்கே எதை செய்தால் கர்மமாகிறதோ அந்த வேள்வி என்றால் என்ன என்றொரு புதிய கேள்வியை தருகிறார். வேள்வி எங்கிருந்து உற்பத்தியாகிறது, அதன் சிறப்புத்தன்மைகள் யாவை ஆகியவற்றை விளக்கினார். ஆனால் எதன் மூலம் கர்மம் என்றால் என்ன என்பது முழுமையாக தெளிவுபடுத்தப்படவில்லை. அடுத்ததாக அவர், அர்ஜுனா, எது கர்மம் எது அகர்மம் என்ற விஷயத்தில் பெரிய பெரிய வித்வான்கள் கூட குழப்பத்தில் உள்ளனர். அதை நல்ல முறையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறார்.
கிங் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம ப்ரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபம்.
எது கர்மம் எது அகர்மம் என்ற விஷயத்தில் பெரிய அறிவாளிகளும் கூட குழப்பத்தில் உள்ளனர். எனவேதான் நான் அந்த கர்மத்தை பற்றி உனக்கு சரியான முறையில் சொல்கிறேன். அதை அறிந்து கொண்டு நீ உலக பந்தங்களிலிருந்து நல்ல முறையில் விடுதலை பெற்று விடுவாய். கர்மம் என்பது உலக தலைகளிலிருந்து முக்தியை பெற்று தரும் வல்லமை உடையது. இந்த கர்மத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறுகிறார்.
கர்மணோஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஶ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹ.
கர்மத்தின் முழுமையான வடிவம், அகர்மத்தின் முழுமையான வடிவம் மற்றும் விகர்மம், அதாவது ஆசைகள் என்ற தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பான முறையில் மகாபுருஷர்கள் மூலமாக செய்யப்படும் கர்மம் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் கர்மத்தின் போக்கு மிகவும் ஆழமானது. ஒரு சிலர் இந்த விகர்மம் என்பதற்கு புறக்கணிக்கப்பட வேண்டிய கர்மம், மனத்தால் செய்யப்படும் கர்மம் என்றெல்லாம் பொருள் கூறுகின்றனர். உண்மையில் இந்த வி என்னும் முன்னெழுத்து சிறப்பு அடைமொழியாகும். இறைவனை அடைந்து முக்தி நிலையை பெற்ற பிறகு மகா புருஷர்களுடைய கர்மம் ஆசைகள் நீங்க பெற்றதாக உள்ளன. ஆன்மாவில் நிலை பெற்ற, ஆன்மாவில் மட்டுமே திருப்தி அடைகின்ற, ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிய மகாபுருஷர்களுக்கு கர்மம் செய்வதால் எந்த ஒரு லாபமும் இல்லை, கர்மத்தை செய்யாமல் விட்டு விடுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படி இருந்தும் கூட பின்வரும் சமுதாயத்தினரின் ஆன்ம நலனுக்காகவும் நெறிமுறையை சீர்படுத்துவதற்காகவும் அவர்கள் தொடர்ந்து கர்மத்தை செய்து வருகின்றனர். அத்தகைய கர்மம் ஆசைகள் நீங்க பெற்றதாகவும் சிறந்த முறையில் தூய்மை செய்யப்பட்டதாகவும் இருக்கிறது. இந்த கர்மமே விகர்மம் எனப்படுகிறது. இது இறைவனை அடைந்த பிறகு முக்தி நிலை பெற்ற மகாபுருஷர்கள் மூலமாக இயக்குவிக்கப்படுகிறது. மகாபுருஷர்களுக்குள் நல்ல கெட்ட வினைகளை தோற்றுவிக்க முடியாது. இப்போது நீங்கள் விகர்மம் என்றால் என்ன என்று பார்த்தீர்கள். மீதம் இருப்பவை கர்மம் அகர்மம் இரண்டு மட்டும்தான். அவற்றை அடுத்து வரும் ஸ்லோகத்தில் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். ஒருவேளை இந்த இடத்தில் கர்மம் மற்றும் அகர்மம் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் அதை புரிந்து கொள்ளவே முடியாது.
கர்மண்ய கர்மய பஷ்யே அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்.
எவன் ஒருவன் கர்மத்தில் அகர்மத்தை காண்கிறானோ, கர்மம் என்றால் ஆராதனை, அதாவது இறை ஆராதனையும் செய்ய வேண்டும், அதே சமயம் செய்பவன் நான் அல்ல, குணங்களின் வெவ்வேறு நிலைகளே நம்மை இறை சிந்தனையில் ஈடுபடுத்துகிறது, நான் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக இயக்கப்படுகிறேன் என்றும் உணர வேண்டும். எப்பொழுது இந்த முறையில் அகர்மத்தை பார்ப்பதற்கு திறமை வந்துவிட்டதோ, தங்குதடையின்றி கர்மம் நிகழத் தொடங்கிவிட்டதோ, அப்பொழுதுதான் கர்மம் சரியான திசையில் போகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகையவரே மனிதருள் அறிவாளியாவார், மனிதருள் யோகியாவார், யோகத்துடன் இணைந்த புத்தியை உடையவர் ஆவார். அவரே எல்லா கர்மங்களையும் செய்பவரும் ஆவார். அவர் மூலமாக செய்யப்படும் கர்மத்தில் இம்மி அளவு கூட தவறு நேர்வதில்லை. எனவே கர்மத்தின் தூய்மையான பொருளே ஆராதனை எனப்படும். கர்மம் என்றால் இறை வழிபாடு, கர்மம் என்றால் யோக சாதனையை நல்ல முறையில் நமக்குள் இயங்கச் செய்தலாகும். இது பற்றிய விரிவான விளக்கம் இதே அத்தியாயத்தில் இனி வருகின்ற பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே கர்மம் அகர்மம் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வேறுபாடு மட்டுமே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அதன் மூலம் கர்மத்தை செய்யும் சமயத்தில் அதற்கு சரியான திசையை அளிக்கவும் அதை தொடர்ந்து செல்லவும் முடியும்.
யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹ.
அர்ஜுனா, யஸ்ய சர்வே சமாரம்பா, எவர் மூலமாக முழுமையான அளவில் ஆரம்பிக்கப்பட்ட கிரியை காம சங்கல்ப வர்ஜிதா, படிப்படியாக உயர்ந்து கொண்டே சென்று வாசனைகள் மற்றும் மனத்தின் சங்கல்ப விகல்பங்களில் இருந்து விடுபட்டு இன்னும் மேலே சென்று விடும் அளவு நுட்பமாகி விடுகிறதோ, அந்த ஆசைகள் மற்றும் சங்கல்பங்கள் அனைத்தும் அடிவுறுவதே மனத்தை வெற்றி கொள்ளும் நிலையாகும். எனவே கர்மம் என்பது மனத்தின் ஆசைகள் மற்றும் சங்கல்ப விகல்பங்களில் இருந்து நம்மை விடுவித்து மேலே உயர்த்தும் வல்லமை பெற்றது. அந்த சமயத்தில்
ஞானாக்னி தக்த கர்மானம்,
கடைசி சங்கல்பமும் அழிந்துவிட்ட பிறகு இதுவரை யாரை நாம் அறியவில்லையோ யாரை அறிவதற்காக நாம் விருப்பம் கொண்டிருந்தோமோ அந்த பரமாத்மாவின் நேரடி தரிசனம் கிடைத்து விடுகிறது. ஆன்மக்கிரியை பாதையில் சென்று பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானம் எனப்படும். அந்த ஞானம் கிடைத்த உடனே தக்த கர்மானம், கர்மம் என்றென்றைக்குமாக எரிந்து விடுகிறது. எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து ஆகிவிட்டது. அதைவிட உயர்ந்த நிலை ஒன்றும் இல்லை எனில் எதை போய் தேடுவது? எனவே கர்மத்தை செய்து யாரை தேடுவது? இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்டதுடன் சேர்த்து கர்மத்தின் அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது. அத்தகைய உயர்நிலையை அடைந்தவர்களையே இறை பேரறிவின் மொத்த உருவமாக திகழும் மகாபுருஷர்கள், பண்டிதர் என்று பெருமையுடன் அழைக்கிறார்கள். அவருடைய ஞானமே முழுமையானது. அத்தகைய உயர்நிலையை எட்டிய மகாபுருஷர் என்ன செய்கிறார், எப்படி வாழ்கிறார், அவருடைய வாழ்வியலை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் விளக்குகிறார்.
த்யக்த்வா கர்ம ஃபலா சங்கம் நித்ய த்ருப்தோ நிராஶ்ரயஃ கர்மண்யபிப்ரவ்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி ஸஹ.
அர்ஜுனா, அந்த மனிதர் உலகியலை சார்ந்த தொடர்புகளிலிருந்து முழுமையாக தம்மை விடுவித்துக் கொண்டு நித்திய பொருளாகிய பரமாத்மாவிலேயே திருப்தி அடைந்தவராக, கர்மங்களின் பலனாகிய பரமாத்மாவின் மீதான பற்றினையும் துறந்தவராக, கர்மத்தை நல்ல முறையில் செய்து வந்த போதும் ஒன்றும் செய்யாதவர் ஆகிறார்.
நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம்.
எவர் ஒருவர் அந்தக்கரணம், அதாவது உள்மனம் மற்றும் உடலை வென்று விடுகிறாரோ, உலகியல் இன்பங்களை தருகின்ற எல்லா பொருட்களையும் துறந்து விடுகிறாரோ, அத்தகைய ஆசைகளற்ற மனிதருடைய உடல் மட்டும்தான் கர்மம் செய்வதைப் போன்று தென்படுகிறது. உண்மையில் அவர் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. எனவே பாவத்திற்கு ஆளாவது இல்லை. அவர் பூரணத்துவத்தை அடைந்தவர் ஆதலால் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சிக்குவதும் இல்லை.
யத்ரிச்சாலாபசந்துஷ்டோ த்வந்த்வாதீதோ விமத்சர சமசித்தாவசித்தௌ ச க்ருத்வாபி ந நிபத்யதே.
தமக்கென்று கிடைத்தது எதுவாக இருந்தாலும் அதில் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்து சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் முதலான இருமைகளையெல்லாம், அதாவது வேற்றுமையான உணர்வு நிலைகளையெல்லாம் கடந்தவராக, பொறாமை உணர்வு இல்லாதவராக, வெற்றி தோல்வியில் சமமான உணர்வுடைய அவர் கர்மங்களை செய்தபோதும் கூட அவற்றால் பந்தத்திற்கு ஆளாவதில்லை. சித்தி, அதாவது எதை பெற வேண்டுமோ அது இப்போது தன்னில் இருந்து வேறுபட்டு இல்லை, அது இனிமேல் எப்போதும் தம்மை விட்டு பிரிந்து போவதும் இல்லை. எனவே அசித்தி, அதாவது பெறாததை பற்றிய பயமும் இல்லை. இந்த முறையில் வெற்றி தோல்வியில் சமமான உணர்வுடையவர் கர்மத்தை செய்தபோதும் கூட அவற்றால் பந்தத்திற்கு ஆளாவதில்லை. அவர் எந்த கர்மத்தை செய்கிறார், அதே நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகிய வேள்வியின் செயல்முறையையே செய்கிறார். இதையே மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறார் அவர்.
அகதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதஸ யஜ்ஞாயாசரதஃ கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே.
அர்ஜுனா, வேள்வியை கடைபிடிப்பதே கர்மமாகும். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதன் பெயரே ஞானமாகும். இந்த வேள்வியை கடைபிடித்து இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அத்துடன் சேர்த்து கிடைக்கின்ற ஞானத்தில் நிலை பெற்று சேர்க்கை தோஷம் மற்றும் பற்றுதல் நீங்கப் பெற்று விளங்கும் முக்த புருஷருடைய எல்லா கர்மங்களும் நல்ல முறையில் அதே இறைவனிலேயே ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன. அந்த கர்மம் எந்த ஒரு விளைவையும் அவருக்குள் உண்டாக்குவதில்லை. ஏனெனில் கர்மங்களின் பலனாகிய பரமாத்மா இப்போது அவரிலிருந்து வேறுபட்டவர் அல்லர். இதற்கு மேல் வேறு எந்த உயர்வான பலன் கிடைக்கப் போகிறது? எனவே அந்த முக்த புருஷருக்கு அவரை பொறுத்தவரையில் கர்மத்திற்கான அவசியம் முடிவுக்கு வந்துவிட்டது. அப்படி இருந்தும் கூட பின்வரும் சமுதாய நன்மைக்காகவும் உலக ஒற்றுமைக்காகவும் அவர் கர்மத்தை செய்து வருகிறார். அவ்வாறு கர்மத்தில் ஈடுபட்ட போதும் அவற்றால் பிணைக்கப்படுவதில்லை. கர்மத்தை செய்கிறார் எனும்போது அதனால் பிணைக்கப்படுவதில்லையே என்ன காரணம்? இது பற்றி கூறுகிறார்.
ப்ரஹ்மார்ப்பணம் ப்ரஹ்மஹவிஹி ப்ரஹ்மாக்னோ ப்ரஹ்மணாஹுதம் ப்ரஹ்மைவ தேன கந்தவ்யம் ப்ரஹ்ம கர்ம சமாதினா.
அத்தகைய மகாபுருஷருடைய சமர்ப்பணம் பிரம்மமே ஆகும். வேள்வி பொருளும் பிரம்மம்தான், அக்னியும் பிரம்மமேதான். அதாவது பிரம்மம் என்னும் அக்னியில் பிரம்மமாகிய கர்த்தா மூலமாக எந்த வேள்வியானது செய்யப்படுகிறதோ அதுவும் பிரம்மம்தான். பிரம்ம கர்ம சமாதினா, எவருடைய கர்மம் பிரம்மத்தை தொட்டுணர்ந்து அதிலேயே சமத்துவம் அடைந்து நிலை பெற்று விட்டதோ, அதிலேயே ஒன்று கலந்து மறைந்து விட்டதோ, அத்தகைய மகாபுருஷருக்கு எது அடைய தகுதி உடையதோ அதுவும் பிரம்மமேதான். அவர் எதையும் செய்வதும் செய்விப்பதும் இல்லை. அவர் உலக நன்மைக்காக மட்டுமே கர்மத்தில் ஈடுபடுகிறார். இதுவே இறைவனை தரிசனம் செய்து முக்தி நிலை அடைந்த மகாபுருஷருடைய லட்சணமாகும். ஆனால் கர்மத்தில் இப்போதுதான் நுழைந்துள்ள ஆரம்ப நிலையில் உள்ள சாதகன் எந்த மாதிரியான வேள்வியை செய்கிறான்? இப்போதுதான் அவர் அந்த வேள்வியை இங்கே நன்கு விளக்கப் போகிறார்.
தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகின பரியுபாசதே ப்ரஹ்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹுவதி.
கடந்த ஸ்லோகத்தில் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவில் நிலை பெற்றுள்ள மகாபுருஷர் மூலமாக செய்யப்படும் வேள்வியை பற்றி திட்டவட்டமாக விளக்கி கூறினார். ஆனால் அவரை தவிர மற்ற யோகிகள், அதாவது இன்னும் ஆத்ம தத்துவத்தில் நிலை பெறாத ஆன்ம கிரியையில் இப்போதுதான் நுழைந்துள்ள சாதகர்கள் இந்த வேள்வியை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? இது பற்றி அவர் கூறுகிறார். மற்ற யோகிகள் தங்கள் இதயத்தில் தெய்வீக செல்வங்களை பலப்படுத்துகின்றனர். இதற்காகவேதான் பிரம்மாவின் திருக்கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த வேள்வியின் மூலமாக நீங்கள் தேவதைகளை உன்னதமடையச் செய்யுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இதய தேசத்தில் தெய்வீக செல்வம் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றமும் அமையும். படிப்படியாக ஒருவரை ஒருவர் உன்னதமடையச் செய்து கொண்டே மேலான உயர்ந்த இறைவனை அடைவீர்களாகுக. தெய்வீக செல்வத்தை இதய தேசத்தில் பலப்படுத்துவதே ஆரம்ப நிலையில் உள்ள யோகிகள் செய்கின்ற வேள்வியாகும். அந்த தெய்வீக செல்வம் பற்றி 16வது அத்தியாயத்தின் முதல் 3 ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக செல்வம் அனைவருக்குள்ளேயும் இருக்கின்றன. அவற்றை விழிப்புறச் செய்வதே நமது மகத்துவம் வாய்ந்த கடமை என்று உணர்ந்து அதில் ஈடுபட வேண்டும். அவ்வளவுதான். இதையே குறிப்பால் உணர்த்தும் விதமாக யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, நீ வருத்தப்படாதே, ஏனெனில் நீ தெய்வீக செல்வத்தை அடையப் பெற்றுள்ளாய். நீ என்னில் வாழ்வாய். என்னுடைய என்றும் நிலையான மாறாத ஆன்ம வடிவத்தை அடைவாய். இந்த தெய்வீக செல்வம் மேலான நன்மையை பெற்றுத் தருவதற்காகவே அமைந்துள்ளது என்கிறார். விபரீதமான அசுர குணங்களோ, அதாவது அசுர செல்வமோ, தாழ்ந்த மற்றும் இழிவான பிறவிகளுக்கே காரணமாக அமைகின்றன. இந்த அசுர செல்வங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அழிய தொடங்குகின்றன. எனவேதான் இதனை வேள்வி என்கிறோம்.
மேலும் இங்கிருந்துதான் வேள்வியும் ஆரம்பிக்கிறது. மற்ற யோகிகளோ பரபிரம்ம பரமாத்மா என்னும் அக்னியில் வேள்வியை செய்வதன் மூலமாகவே இந்த வேள்வியை ஆரம்பிக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் இனிவரும் பகுதியில், இந்த உடலில் அதி யஜ்ஞன் நானே, வேள்விகளின் தலைவன், அதாவது வேள்வி எங்கே சென்று ஒன்று கலந்து மறைகிறதோ அந்த பரமபுருஷர் நானே என்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகியும் சத்குருவும் ஆவார். இந்த முறையில் மற்ற யோகிகள் பிரம்மம் என்னும் அக்கினியில் வேள்வி, அதாவது வேள்வியின் வடிவமாகவே விளங்கும் சத்குருவையே தங்களின் லட்சியமாக வரித்து கொண்டு வேள்வியை கடைபிடித்து வருகிறார்கள். சுருக்கமாக சொல்வதென்றால், அவர்கள் சத்குருவின் வடிவத்தையே தியானம் செய்கின்றனர்.
ஸ்ரோத்ராதீனீந்திரியாண்யன்யே சையமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்ய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி.
மற்றும் சில யோகிகள் எல்லா புலன்களையும் கட்டுப்பாடு என்னும் அக்னியில் வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். அதாவது புலன்களை அவற்றின் செயல்களில் இருந்து விலக்கி கட்டுப்படுத்துகின்றனர். இங்கே நெருப்பு ஒன்றும் எரிவதில்லை. எவ்வாறு நெருப்பில் போடப்படும் எல்லா பொருட்களும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றனவோ, அதே போன்று புலன் அடக்கம் மனக்கட்டுப்பாடு என்பதும் ஓர் அக்னியாகும். அது புலன்களின் ஒட்டுமொத்தமான புறமுக பிரவாகத்தையும் எரித்து விடுகிறது.
மற்றும் சில யோகிகள் கேட்பது முதலான செயல்களை
புலன்கள் என்னும் அக்னியில் வேள்விப் பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். அதாவது புலன்களின் மூலமாக கிரகிக்கப்படும் உலகியலை சார்ந்த விஷயங்களின் அர்த்தத்தை ஆன்மீக சாதனைக்கு தொடர்பு உடையதாக மாற்றி அமைத்துக் கொள்கின்றனர். சாதகனுக்கு இந்த உலகில் இருந்து கொண்டுதான் இறை வழிபாடு செய்தாக வேண்டும். உலகியலில் உழல்கின்ற மக்களின் நல்லதும் கெட்டதும் கலந்த பேச்சுக்கள் அவருடைய காதில் வந்து மோதிக்கொண்டுதான் இருக்கும். சிற்றின்பங்களின் பக்கமாக இழுத்துச் செல்கின்ற அத்தகைய வார்த்தைகளை கேட்டவுடனே அவற்றில் உள்ள இழிவான அர்த்தத்தை மாற்றி யோகம், வைராகியம் ஆகியவற்றை பழக உதவுகின்ற உணர்வுகளாக மாற்றிக்கொண்டு அவற்றை புலன்கள் என்னும் அக்னியில் வேள்விப் பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். இதுபோன்றுதான் ஒருமுறை அர்ஜுனன் ஆன்மீக சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அப்போது திடீரென்று அவனது காதுகளில் சங்கீத அலைகள் எங்கிருந்தோ வந்து மோதின. அவன் தலையை உயர்த்தி பார்த்தபோது ஊர்வசி என்பவள் நின்று கொண்டிருந்தாள். எல்லோரும் அவளுடைய அழகிய உருவத்தை பார்த்து மதிமயங்கி போய் தள்ளாடிக் கொண்டிருந்தனர். ஆனால் அர்ஜுனனோ அவளை
அன்பு நிறைந்த அன்னை என்ற பாவனையுடன் பார்த்தான். அந்த கேட்டல் காண்டல் மூலமாக உண்டாகும் வாய்ப்புள்ள தீய எண்ணங்கள், அதாவது விகாரங்கள் மறைந்து போய்விட்டன. அவை புலன்களின் அடியாழத்திலேயே இரண்டர கலந்து மறைந்து விடுகின்றன. இங்கே புலன்களே அக்னியாகும். அக்னியில் போடப்படும் பொருட்கள் எவ்விதம் எரிந்து சாம்பலாகி போகின்றனவோ அதே போன்றுதான் விஷய இன்பத்தை மாற்றி இஷ்ட தெய்வத்திற்கு சாதகமாக அமைத்துக் கொள்வதால் விஷய இன்பங்களை தூண்டுகின்ற காண்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல், கேட்டல் தொடர்பான அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. அவைகளால் சாதகனின் மனதில் தீய விளைவுகளை ஏற்படுத்த முடிவதில்லை. சாதகன் அவற்றை விரும்புவதும் இல்லை, உள்வாங்குவதும் இல்லை. இந்த இரண்டு ஸ்லோகங்களில் அபரே, அங்கே என்று பயன்படுத்தப்பட்டுள்ள இரண்டு சொற்களுமே ஒரே சாதகனின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த நிலைகளையே குறிப்பதாகும். வேள்வியில் ஈடுபடுகின்ற அந்த ஒருவரின் உயர்ந்த தாழ்ந்த நிலைகளை குறிப்பதாகுமே தவிர அபரே மற்றும் அன்யே என்று கூறப்பட்டதால் ஏதோ தனித்தனியான வேள்விகளை அன்று.
சர்வாணீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாபரே ஆத்மசையமயோகாக்னௌ ஜுஹவதி ஞானதீபிதே.
இதுவரைக்கும் யோகீஸ்வரர் எந்த வேள்வியை பற்றி விவாதித்தாரோ அதில் படிப்படியாக தெய்வீக செல்வங்கள், அதாவது தெய்வீக குணங்களை பெருகச் செய்தல், புலன்களின் எல்லாவிதமான செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துதல், பலவந்தமாக புலன் இன்ப விஷயங்களை நோக்கி இழுத்துச் செல்கின்ற அவற்றின் விருப்பத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்தல் ஆகியவை கூறப்பட்டன. இதைவிட உன்னதமான நிலையை அடைந்த பிறகு மற்ற யோகிகள் எல்லா புலன்களின் செயல்பாடுகள், பிராணனின் இயக்கம், அதாவது உயிரின் இயக்கம் ஆகியவற்றை இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானத்தால் பிரகாசிக்கும் பரமாத்ம நிலை என்ற யோக அக்னியில் வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். எப்பொழுது புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றின் பிடியானது ஆன்மாவுடன் சேர்ந்து அதை ஒத்த நிலைக்கு வந்துவிடுகின்றனவோ அப்பொழுதே பிராணன் மற்றும் புலன்களின் இயக்கமும் அமைதியடைந்து விடுகின்றன. அந்த சமயத்தில் புலன் இன்ப நாட்டத்தை தூண்டும் தீய எண்ணங்களின் ஓட்டம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை நோக்கி செல்கின்ற நல்ல எண்ணங்களின் ஓட்டம் ஆகிய இரண்டு எண்ண ஓட்டங்களுமே ஆன்மாவில் இரண்டர கலந்து விடுகின்றன. பரமாத்மாவில் நிலைபெறல் கிடைத்து விடுகிறது. வேள்வியின் இறுதி விளைவு வெளிப்படுகிறது. இதுவே வேள்வியின் உச்ச வரம்பு நிலையாகும். எந்த பரமாத்மாவை பெற வேண்டுமோ அதிலேயே நிலைப்பாடு கிடைத்துவிட்டதென்றால் எஞ்சி இருப்பதுதான் என்ன? யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் வேள்வியை பற்றி நல்ல முறையில் விளக்குகிறார்.
யோகயஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஜ்ஞானயஜ்ஞாஶ்ச யதய சம்சிதவ்ரதா.
பெரும்பாலோர் செல்வத்தை கொண்டு பொருள் வேள்வி செய்கின்றனர், அதாவது ஆன்மீக பாதையில் மகாபுருஷர்களின் சேவையில் இலைகள், பூக்கள், பழங்கள் முதலான பொருட்களை சமர்ப்பிக்கின்றனர். அவர்கள் சமர்ப்பண உணர்வுடன் கூடியவர்களாக மகாபுருஷர்களின் சேவையில் பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் இனி வரும் பகுதியில் பக்தி உணர்வுடன் இலைகள், பூக்கள், பழங்கள், தண்ணீர் என்று என்னிடம் அர்ப்பணிக்கின்றவற்றை நான் உண்கிறேன். அவர்களுக்கு மேலான நன்மையை உருவாக்கி தரவல்லவனாகவும் இருக்கிறேன் என்கிறார். இதுவும் ஒரு வேள்விதான். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் சேவை செய்தல், பாதை மாறி போனவர்களை மீண்டும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து வருதல் என்பதும் வேள்விதான். ஏனெனில் இது நம்முடைய இயல்பு சார்ந்த முன்வினைகளை, அதாவது சம்ஸ்காரங்களை அழிக்கும் திறன் படைத்தது. இதே முறையில் இன்னும் சிலர் தபோ யஜ்ஞா, சுய தர்மத்தை கடைபிடிக்கும் வகையில் புலன்களை அடக்குகின்றனர். அதாவது மனித சுபாவத்திலிருந்து தோன்றிய திறன்பாட்டிற்கு ஏற்ப வேள்வியின் தாழ்ந்த மற்றும் உயர்ந்த நிலைகளுக்கு இடையில் புலன்களை அடக்கி பழகுகின்றனர். இந்த ஆன்மீக பாதையில் குறைவான அறிவுடைய ஆரம்ப நிலை பிரிவைச் சேர்ந்த சாதகன், அதாவது சூத்ர சாதனை பிரிவின் சாதகன், சேவையின் மூலமாகவும் வைசியன் தெய்வீக செல்வங்களை திரட்டுவதன் மூலமாகவும் க்ஷத்ரியன் காமம் குரோதம் முதலானவற்றை வேருடன் அழித்தெறிதலின் மூலமாகவும் பிராமணன் பிரம்மத்திற்குள் நுழைவு பெற்று தருகின்ற தகுதியை அடைந்த நிலையில் இருந்து கொண்டும் புலன்களை அடக்கி பழகுகின்றனர். அனைவருக்குமே ஒரே மாதிரியாகத்தான் கடுமையான முயற்சியினை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையில் வேள்வி என்னவோ ஒன்றேதான். அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப சாதனையில் உயர்ந்த தாழ்ந்த நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் பின்வருமாறு கூறுவார். மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்கள் மற்றும் உடல் ஆகியவற்றை லட்சியத்தை அடைவதற்கு ஏற்றவாறு அடக்குவதே தவம் எனப்படுகிறது. அவை லட்சியத்திலிருந்து விலகி வெகு தூரம் ஓடிப்போய் கொண்டே இருக்கும். அவற்றை தடுத்து அடக்கி லட்சியத்தை நோக்கியே மறுபடியும் மறுபடியும் செலுத்து. பெரும்பாலோர் யோக யஜ்ஞம், யோக வேள்வியை கடைபிடிக்கின்றனர். இயற்கை அல்லது படைப்பில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஆன்மாவை இயற்கைக்கு அப்பால் உள்ள பரமாத்மாவுடன் ஒன்றிணையச் செய்வதையே யோகம் என்கிறோம். பொதுவாக சொல்லப்போனால் இரண்டு பொருட்களின் ஒன்றிணைவு யோகம் எனப்படுகிறது. காகிதத்துடன் பேனா இணைவதும் தட்டுடன் மேஜை இணைவதும் யோகமாகிவிடுமா என்ன? இல்லை. ஏனெனில் இவையெல்லாம் பஞ்சபூதங்களால் உருவான பொருட்களாகும். அவை ஒன்றேதான். இரண்டு மாறான பொருட்கள் இல்லை. இயற்கையும் தெய்வமும் இரண்டும் வெவ்வேறானவையே. இயற்கை அல்லது படைப்பில் நிலை பெற்றுள்ள ஆத்மா தன்னுடைய என்றும் நிலையான பரமாத்மாவில் நுழைவு பெற்றுவிடுகிறது. இந்நிலையில் பிரகிருதியானது புருஷனில் ஒன்று கலந்து மறைந்து விடுகிறது. இதையே யோகம் என்கிறோம். எனவே நிறைய பேர் இந்த மாபெரும் ஒன்றிணைவை ஏற்படுத்துவதில் உதவி புரிகின்ற புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு முதலான நியமங்களை நல்ல முறையில் கடைபிடித்து வருகின்றனர். யோக வேள்வியை செய்பவர்கள் அஹிம்சை முதலான கடுமையான விரதங்களுடன் கூடிய முயற்சியுடையவர்கள். சுவாத்தியாய ஞான யஞ்ஞாச்ச, சுயத்தை ஆராய்ந்து கற்றல், உண்மை இயல்பாகிய ஆன்ம வடிவத்தை கற்பவர்களே ஞான வேள்வியை செய்பவர்கள் ஆவர். இங்கே யோகத்தின் எட்டு அங்கங்களாகிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி, அஹிம்சை முதலான கடுமையான விரதங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைய பேர் சுவாத்தியாயனம் செய்கின்றனர். புத்தகங்களை படிப்பது மூலமாக தன்னை அறிவது சுவாத்தியாயனம். இது ஆரம்ப நிலை மட்டுமே ஆகும். மிகவும் உயர்ந்த தூய்மையான சுவாத்தியாயம் என்பது எதன் மூலமாக ஆன்ம வடிவம் அடையப்பெறுகிறதோ, எதனுடைய இறுதி விளைவு ஞானமோ, இறைவனை அனுபவபூர்வமாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதோ, அந்த தனித்துவத்தை நமது சொந்த மற்றும் உண்மை இயல்பாகிய ஆன்மாவை அறிதல், ஆன்மாவின் வழிநடத்தல் என்பதாகும். வேள்வியின் அடுத்த கட்டம் என்னவென்று கூறுகிறார்.
அபானே ஜுஹுவதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணா.
நிறைய யோகிகள் வெளிமூச்சில் உள்மூச்சை வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். மேலும் பலர் அதே முறையில் உள்மூச்சில் வெளிமூச்சை வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். இதைவிட நுட்பமான நிலையை அடைந்த பிறகு மற்ற யோகிகள் உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய இரண்டின் வேகத்தினை கட்டுப்படுத்தி பிராணாயாமத்தை சார்ந்து நிற்கின்றனர். பிராணாயாம முகமாகி விடுகின்றனர். எதனை ஸ்ரீகிருஷ்ணர் பிராணன் அபானன் என்று கூறுகிறாரோ, அதையேதான் மகாத்மா புத்தர் அனாபான் என்கிறார். இதையே அவர் உள் சுவாசம் வெளி சுவாசம் என்றும் கூறுகிறார். பிராணன் என்பது நீங்கள் உள்ளே இழுக்கும் மூச்சை குறிக்கிறது. அபானன் என்பது நீங்கள் வெளியே விடும் மூச்சை குறிக்கிறது. யோகிகள் அனுபூதியில் உணர்ந்தது என்னவென்றால், நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போது அத்துடன் சேர்த்து வெளியில் உள்ள வாயு மண்டலத்தில் இருந்து சங்கல்பங்களையும் அதாவது எண்ணங்களையும் உள்வாங்குகிறீர்கள். அதே போன்று மூச்சை வெளியில் விடும்போது அத்துடன் சேர்த்து உங்கள் அகத்தில் நிறைந்து இருக்கும் நல்ல கெட்ட சங்கல்பங்களையும் அதாவது எண்ணங்களையும் அலையலையாக வெளியில் தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்கள். வெளி வாயு மண்டலத்தில் இருந்து எந்த ஒரு சங்கல்பத்தையும் உள்வாங்காமல் இருப்பதே பிராணனில் செய்யப்படும் வேள்வி ஆகும். அகத்தில் இருந்து எந்த ஒரு சங்கல்பத்தையும் எழவிடாமல் பார்த்து கொள்வதே அபானனில் செய்யப்படும் வேள்வி ஆகும். அகத்தில் எந்த ஒரு சங்கல்பமும் கிளர்ந்து எழக்கூடாது. வெளி உலகில் நடைபெறும் எந்த ஒரு உலகியல் சிந்தனையும் அகத்தில் நுழைந்து சஞ்சலத்தை தோற்றுவிக்கக்கூடாது. இந்த முறையில் பிராணன் மற்றும் அபானன் ஆகிய இரண்டின் வேகங்கள் சமமான பிறகு பிராணாயாமம் அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவற்றில் விரவி கிடக்கின்ற சங்கல்பங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்றன. இதுவே பிராணாயாமம் எனப்படும். இதுவே மனமானது முழுவதுமாக வெற்றி கொள்ளப்பட்டு விட்ட நிலையாகும். பிராணன் அபானனின் வேகத்தை தடுத்து நிறுத்துதல், மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்துதல் இரண்டுமே ஒன்றுதான். ஒவ்வொரு மகாபுருஷரும் இந்த செயல்முறையை பற்றி கூறியுள்ளனர். வேதங்களிலும் இந்த முறையை பற்றிய குறிப்பு உள்ளது. இதையேத்தான் பூஜ்யஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களும் பின்வருமாறு கூறுகிறார். ஆம், ஒரே இறை நாமம்தான் நான்கு வகுப்புகளில் ஜபம் செய்யப்படுகிறது. அவை பைக்கரி, மத்யமா, பஷ்யந்தி மற்றும் பரா எனப்படும். எது வெளியில் உச்சரிக்கப்படுகிறதோ அதுவே பைக்கரி எனப்படும். இந்த வகுப்பில் இறைவனது திருநாமமானது உங்களுக்கு கேட்கும்படியாகவும், அருகில் யாரேனும் உட்கார்ந்திருந்தால் அவர்களுக்கும் கேட்கும்படியாகவும் கொஞ்சம் உரத்த குரலில் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது மத்யமா, அதாவது மத்திமக்குரலில் இறைவனின் திருநாமமானது ஜபம் செய்யப்படுகிறது. இதில் உங்களுக்கு மட்டுமே கேட்கும்படியாகவும், அருகில் யாரேனும் உட்கார்ந்திருந்தால் அவர்களுக்கு கேட்காதவாறும் சன்னமான குரலில் இறைவனின் திருநாமமானது ஜபம் செய்யப்படுகிறது. இந்த உச்சரிப்பு தொண்டைக்குழியில் இருந்து எடுவதாகும். கொஞ்சம் கொஞ்சமாக நாமமானது சீரான இசை வடிவம் பெற ஆரம்பித்த உடனே மனமானது அதிலேயே லயிக்க தொடங்கிவிடுகிறது. சாதனை இன்னும் சிறிதளவு நுட்பமடைந்து விட்டால் பிறகு பஷ்யந்தி, அதாவது இறைவனின் திருநாமத்தை கவனித்து பார்ப்பதற்கான திறமை வந்துவிடுகிறது. இதற்கு பிறகு இறை நாமத்தை நாமாக முயற்சி செய்து ஜபிக்க வேண்டியதில்லை. இதே இறை நாமம் நமது சுவாசத்தில் கிடைக்க ஆரம்பிக்கிறது. மனத்தை பார்வையாளனாக நிறுத்தி சுவாசம் என்ன சொல்கிறது, சுவாசம் எப்போது வருகிறது, சுவாசம் எப்போது வெளியேறுகிறது, என்ன சொல்கிறது என்பதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். மகா புருஷர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சுவாசமானது இறை நாமத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்வதில்லை. சாதகன் இறை நாமத்தை ஜபம் செய்வதில்லை, அவன் வெறுமனே சுவாசத்தில் இருந்து எழுகின்ற நாம ஒளியை மட்டுமே கேட்கிறான். சுவாசத்தை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான். எனவேதான் இதனை பஷ்யந்தி என்கிறோம். பஷ்யந்தியில் மனத்தை பார்வையாளராக நிறுத்தி வைக்க வேண்டியுள்ளது. ஆனால் சாதனை இன்னும் உன்னதமடைந்துவிட்ட பிறகு இறை நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு முறை மனத்தின் கவன பார்வையை நிலை நிறுத்திவிட்டால் போதும், இறை நாமமானது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். நாமாக முயன்று ஜபம் செய்ய வேண்டியதும் இல்லை. மனத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்தி இறை நாமத்தை கேட்க வைக்க வேண்டியதும் இல்லை. நாம ஜபம் தானாகவே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இதற்கு பெயரே அஜபா ஆகும். மாறாக நாம ஜபத்தை ஆரம்பிக்கவே இல்லை, அஜபா வந்துவிட்டது என்பதெல்லாம் நடக்காத காரியம். எவன் ஒருவன் இறை நாம ஜபத்தை ஆரம்பிக்கவே இல்லையோ அவனிடம் அஜபா என்னும் பெயரில் ஒரு பொருளும் இருக்கப் போவதில்லை. அஜபா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாமாக ஜபம் செய்வதில்லை, ஆனால் ஜபம் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருமுறை மனத்தின் கவனப்பார்வையை நிலைநிறுத்தி வைத்துவிட்டால் போதும், இறை நாம ஒளி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கிவிடும். மேலும் தொடர்ச்சியாக எந்நேரமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த இயல்பாகவே நிகழ்கின்ற இறை நாம ஜபத்திற்கு பெயரே அஜபா ஆகும். இதுவே பராவாணியின் ஜபம் என்றும் சொல்லப்படும். அதாவது இது இயற்கை என்னும் படைப்பிற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம தத்துவமாகிய பரமாத்மாவில் நுழைவு பெற்று தருகிறது. இதற்கு பிறகு வாக்கினால், அதாவது இறைவனின் குரலில் வேறு எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. பரம் எனப்படும் மேலான உயர்ந்த இறைவனை தரிசனம் செய்வித்து அவரிலேயே இரண்டர கலந்து மறைந்து விடுகிறது. எனவேதான் இதனை பரா என்கிறோம். மனமானது சுவாசத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நமது பார்வை சுவாசத்தில் நிலைத்திருக்கிறதோ, இறை நாமமானது சுவாசத்தில் நன்கு கரைந்து கிடைக்க ஆரம்பித்து விட்டதோ, அகத்திலிருந்து எந்த சங்கல்பமும் எழவில்லையோ, வெளியில் உள்ள வாயு மண்டலத்தில் இருந்து எந்த ஒரு சங்கல்பமும் அகத்தில் நுழைவதில்லை என்னும் நிலை வந்துவிட்டதோ, இதுவே மனத்தின் மீது வெற்றி கொள்ளப்படுகின்ற நிலையாகும். இத்துடன் சேர்ந்தே வேள்வியின் இறுதி விளைவு வெளிப்படுகிறது.
அபரேணியதாஹாரா பிராணான் பிராணேஷு ஜுஹவதி சர்வேப்யேதே யக்யவிதோ யக்யக்ஷபித கல்மஷாஹ.
உணவு கட்டுப்பாடுடைய மற்ற யோகிகள் உள் சுவாசத்தை, அதாவது பிராணனை, பிராணனிலேயே வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். பூஜ்ய ஸ்ரீ பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்கள் பின்வருமாறு கூறுவது உண்டு. யோகிக்கு உணவு, ஆசனம், உறக்கம் மூன்றும் திடமாக இருக்க வேண்டும். உணவு, உடல் உழைப்பு, ஓய்வு ஆகியவற்றில் கட்டுப்பாடு மிகவும் அவசியமாகும். அத்தகைய கட்டுப்பாடுடைய எண்ணற்ற யோகிகள் பிராணனை பிராணனிலேயே சுவாசத்திலேயே வேள்வி பொருளாக சமர்ப்பிக்கின்றனர். அதாவது சுவாசத்தை உள்ளே வாங்கும் போது மட்டுமே கவனத்தை ஒருமுகப்படுத்துகின்றனர். சுவாசத்தை வெளியே விடும்போது கவனம் செலுத்துவதில்லை. சுவாசம் உள்ளே வரும்போது ஓம் என்ற இறைவனின் திருநாமத்தை கேட்பது, மீண்டும் சுவாசம் உள்ளே வரும்போது ஓம் என்ற இறைவனின் திருநாமத்தை கேட்பது, இவ்வாறு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த முறையில் வேள்விகளின் மூலமாக பாவங்களையெல்லாம் அழித்துவிட்ட அனைவருமே வேள்வியை அறிந்தவர் ஆவார். இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி எந்த நிலையில் இருந்து கொண்டு ஈடுபட்டாலும் அவர்கள் அனைவருமே வேள்வியை அறிந்தவர்கள்தாம். அடுத்து வேள்வியின் இறுதி விளைவு என்ன என்பதை பற்றி கூறுகிறார்.
யக்யசிஷ்டாமிருதபுஜோ யாந்தி ப்ரஹ்மசநாதனம் நாயம் லோகோஸ்த்ய யக்யஸ்ய குதோன்ய குரு சத்தம.
குருவம்சத்தில் சிறந்தவனே அர்ஜுனா, யக்ஞசிஷ்டாமிருத புஜோ, வேள்வி எதை படைக்கிறதோ, வேள்வியின் இறுதியில் எஞ்சுவது எதுவோ அதுவே அமிர்தம் எனப்படுகிறது. அதை நேருக்கு நேராக அறிதலே ஞானமாகும். ஞானாமிர்தத்தை பருகி அனுபவிப்பவனும் அதனை அடைகின்ற யோகிகளும் யாந்தி பிரம்ம சனாதனம் என்றும் நிலையான மேலான பரபிரம்மத்தை அடைகிறார்கள். வேள்வி என்பது நிறைவு பெற்ற உடனேயே என்றென்றும் நிலையான பழமையான பரபிரமத்தில் நுழைவு பெற்றுத் தருகிறது. இந்த வேள்வியை செய்யவில்லை என்றால் என்ன நேரிடும் என்ற கேள்விக்கு ஸ்ரீகிருஷ்ணர், வேள்வியில் ஈடுபடாதவர்களுக்கு மறுபடியும் இந்த மானுட உலகம் மனித உடல் கிடைப்பது கூட சுலபமில்லை என்று கூறுகிறார். இவ்வாறு இருக்கும்போது மற்ற உலகங்கள் அவர்களுக்கு எவ்வாறு நன்மை அளிப்பதாக அமையும்? அவர்களுக்காக தாழ்ந்த நிலை உயிரினங்களின் பிறவிகளே பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளனவே தவிர அதற்கு மேல் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்று கூறுகிறார். எனவே வேள்வியை செய்வது மனிதர்களை பொறுத்தவரையில் மிகவும் இன்றியமையாதது ஆகும்.
ஏவம் பஹுவிதா யக்யா விததா ப்ரஹ்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஜ்ஞாத்வா விமோக்ஷசே.
இந்த முறையில் மேலே கூறப்பட்டுள்ள பல்வேறு வகையான வேள்விகள் வேதத்தின் உரைகளால் எடுத்து கூறப்பட்டுள்ளன. பிரம்மத்தின் திருவாக்கின் மூலமாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இறைவனை அடைந்து முக்தி நிலை பெற்றதற்கு பிறகு மகா புருஷர்களுடைய உடலை பரபிரம்மே ஏற்றுக்கொண்டு விடுகிறது. பிரம்மத்தில் இரண்டர கலந்துவிட்ட அந்த மகா புருஷர்களுடைய புத்தியானது வெறும் எந்திரத்தைப் போல் ஆகிவிடுகிறது. அவர் மூலமாக அந்த இறைவனே பேசுகிறார். அவருடைய திருவாக்குகளின் மூலமாகவே இந்த வேள்விகள் அனைத்துமே விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளன. இந்த எல்லா வேள்விகளையும் நீ கர்மத்திலிருந்து தோன்றியவை என்றே அறிந்துகொள். வேள்வியை செய்து எவருடைய பாவங்கள் அழிந்து விட்டனவோ அவரே இந்த வேள்வியை உள்ளது உள்ளபடியாக அறிந்தவர் ஆவார். அர்ஜுனா, நீ உலக பந்தங்களிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று விடுவாய். இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மத்தை நன்றாக தெளிவுபடுத்திவிட்டார். எதன் மூலம் மேலே கூறப்பட்டுள்ள வேள்வியானது முழுமையாக நிறைவேற்றப்படுகிறதோ அதுவே கடைபிடிக்க வேண்டிய கர்மமாகும். அதற்கு பிறகும் ஒருவேளை தெய்வீக செல்வங்களை பெருக்குதல், சத்குருவை தியானித்தல், புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, உள் சுவாசத்தை வெளி சுவாசத்தில் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல், வெளி சுவாசத்தை உள் சுவாசத்தில் வேள்வி பொருளாக சமர்ப்பித்தல், பிராணன் அபானன் ஆகியவற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அனைத்தும் விவசாயம் செய்வதாலோ, வியாபாரம் மற்றும் வேலை செய்வதாலோ, அரசியலில் ஈடுபடுவதாலோ நடைபெறும் என்றால் நீங்கள் வேண்டுமானால் முயன்றுதான் பாருங்களேன். வேள்வி என்பது நிறைவடைந்த அடுத்த கணமே பரபிரமத்தில் நுழைவு பெற்று தரும் வல்லமை படைத்த கிரியை ஆகும். வெளி உலகில் செய்யப்படும் எந்த ஒரு காரியத்தின் மூலமாகவும் இந்த பரபிரமத்தில் அடுத்த கணமே நுழைவு பெற்றுவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் செய்துதான் பாருங்களேன். உண்மையில் இந்த எல்லா வேள்விகளுமே ஆன்ம சிந்தனை தொடர்பான அகச்செயல்பாடுகள் ஆகும், ஆராதனையின் விளக்கமாகும். இதன் மூலம் ஆராதிக்கப்படுகின்ற தெய்வம் அறியப்படுகிறார். வேள்வி என்பது அந்த ஆராதனைக்குரிய இறைவன் வரையிலான இடைவெளியை கடக்க உதவுகின்ற நிச்சயிக்கப்பட்டு உள்ள சிறப்பான செயல்முறை விதியாகும். இந்த வேள்வியானது உள்மூச்சில் இறை சிந்தனை, பிராணாயாமம் முதலான எந்த கிரியையின் மூலமாக முழுமையடைகிறதோ அந்த காரிய செயல்முறையின் பெயரே கர்மமாகும். கர்மத்தின் தூய்மையான பொருள் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு என்பதாகும்.
ஸ்ரீயாந் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே.
அர்ஜுனா, உலகியல் செல்வங்களால் நிறைவேற்றப்படுகின்ற வேள்வியுடன் ஒப்பிடும்போது ஞான வேள்வியே உயர்வானதும் மேலான நன்மையை தரவல்லதும் ஆகும். பார்த்தா எல்லா கர்மங்களுமே ஞானத்தில் முடிகின்றன.
பரிசமாப்யதே, மிகவும் நல்ல முறையில் ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன. ஞானம் வேள்வியின் உச்ச நிலையாகும். அதற்கு பிறகு கர்மம் செய்வதால் எந்த லாபமும் இல்லை. கர்மத்தை செய்யாமல் விட்டுவிடுவதால் அந்த மகாபுருஷருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த முறையில் உலகில் சார்ந்த பொருட்களை கொண்டு செய்யப்படுகின்ற வேள்வியும் கூட வேள்விதான். ஆனால் எதனுடைய இறுதி விளைவு இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதோ, அந்த ஞான வேள்வியுடன் ஒப்பிட்டு நோக்கும்போது மிகவும் சாதாரணமானது. நீங்கள் கோடானு கோடி யாகம் செய்யுங்கள், நூற்றுக்கணக்கான வேள்வி குண்டங்களை அமையுங்கள், சத்திய பாதையில் செல்வத்தை அள்ளி கொட்டுங்கள், சாதுக்கள் மகாத்மாக்கள் மகாபுருஷர்களுடைய சேவையில் செல்வத்தை அள்ளி கொட்டுங்கள், ஆனால் இந்த ஞான வேள்வியுடன் ஒப்பிடும்போது அவையெல்லாம் மிகவும் அற்பமானவையே. உண்மையில் வேள்வி என்பது ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளது போல் உள் சுவாசம் வெளி சுவாசத்தில் இறை சிந்தனைக்கு ஆனது ஆகும். புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு ஆனது, மனதை கட்டுப்படுத்தி முழுவதும் அழிப்பதற்கு ஆனது. இந்த வேள்வியை எங்கிருந்து அடைவது? அதற்கான விதியை எங்கிருந்து கற்றுக்கொள்வது?
தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷின.
எனவே அர்ஜுனா, நீ தத்துவதரிசியாகிய மகாபுருஷரிடம் சென்று நல்ல முறையில் அவரை வணங்கி அகங்காரத்தை துறந்து அவரை முழுமையாக சரணடைந்து மிகவும் நல்ல முறையில் அவருக்கு சேவைகள் புரிந்து கபடமில்லாத தூய்மையான உள்ளத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு இந்த ஞானத்தை அறிந்து கொள். அந்த ஆன்ம தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்காக அந்த ஞானத்தை உபதேசம் செய்வார்கள். ஆன்மீக சாதனை பாதையில் உன்னை வழிநடத்தியும் செல்வார்கள். சமர்ப்பண உணர்வுடன் சேவைகள் பல ஆற்றிய பிறகே இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளும் திறமையே வருகிறது. தத்துவதரிசி மகாபுருஷர்கள் பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேருக்கு நேராக தரிசனம் செய்து அறிந்தவர்கள். அவர்கள் வேள்வியின் சிறப்பான விதிமுறைகளையெல்லாம் அறிந்தவர்கள். அவர்களே உனக்கு அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். ஒருவேளை வேறு விதமான வேள்விகளும் உண்டு என்று இருந்தால் ஞானிகள் மற்றும் தத்துவதரிசி மகாபுருஷரிடம் செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? அர்ஜுனன் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு எதிரில் நின்று கொண்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது பகவான் அவனை ஏன் தத்துவதரிசியிடம் போகச் சொல்லி அனுப்பி வைக்கிறார்? உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகியே ஆவார். அவருடைய விருப்பம் என்னவென்றால், இன்று இந்த இறைப்பற்றுடையவனாகிய அர்ஜுனன் எனக்கு எதிரில் இருக்கிறான், ஆனால் எதிர்காலத்தில் அவனை போன்ற பக்தர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் தான் போய்விட்டாரே, இப்போது நாம் யாருடைய சரணத்திற்கு போவது என்ற மனக்குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதால்தான் அவர் தத்துவதரிசி மகாபுருஷரிடம் போ, அந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். மேலும்
யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ யேன பூதான்யசேஷேண த்ரக்ஷ்யாத்மன்யதோமயி.
அந்த ஞானத்தை அவர் மூலமாக அறிந்து கொண்ட நீ மீண்டும் ஒருபோதும் மோகத்திற்கு ஆளாக மாட்டாய். அவர் மூலமாக தரப்பட்ட ஞான உபதேசத்தின் வாயிலாக அதை பின்பற்றி சென்று நீ உனது ஆத்மாவிற்குள்ளேயே மனித உட்பட எல்லா ஜீவராசிகளும் அடங்கியிருப்பதை காண்பாய். அதாவது மனித உட்பட எல்லா ஜீவராசிகளிலும் இந்த ஆத்மாவே விரிந்து பரவி இருப்பதை காண்பாய். எப்பொழுது எங்கும் ஒரே ஆன்மாவின் விரிவை காண்கின்ற ஆற்றல் வந்து விடுகிறதோ அதற்கு பிறகு நீ என்னுள் நுழைவு பெற்று விடுவாய். எனவே அந்த பரமாத்மாவை அடைவதற்கான வழிமுறை தத்துவதரிசி மகாபுருஷரின் மூலமாகவே கிடைக்கிறது.
ஞானம் தொடர்பான தர்மம் மற்றும் என்றும் நிலையான மாறாத உண்மை தொடர்பான விளக்கங்கள் அனைத்தையும் ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரு பூரணத்துவ நிலையை அடைந்த தத்துவதரிசியிடம் போய் கேட்பதற்கே விதிமுறைகள் உள்ளன.
அபி சேதசி பாபேப்யஹ சர்வேப்யஹ பாபக்ருத்தம சர்வம் ஞானப்ளவேனைவ வ்ரிஜினம் சந்தரிஷ்யசி.
ஒருவேளை நீ எல்லா பாவிகளையும் விட அதிகம் பாபம் செய்பவனாக இருந்தாலும் கூட ஞானம் என்னும் படகின் மூலமாக எல்லா பாவங்களிலிருந்தும் சந்தேகமே இல்லாமல் மிகவும் சிறந்த முறையில் விடுபட்டு கரை சேர்ந்து விடுவாய். இப்படி சொல்வதன் நோக்கம், அதிகத்திலும் அதிகமாக பாவம் செய்த பிறகும் கூட நாம் கரை சேர்ந்து விடலாம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸ்ரீகிருஷ்ணர் இதன் மூலமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் ஒருவேளை நாம் மிகவும் பெரிய பாவி, நம்மால் கரை சேர முடியாது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு மனக்குழப்பத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஆறுதல் படுத்தும் விதமாக, எல்லா பாவிகளும் இவ்வகையில் செய்த பாவங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை விடவும் அதிகமான பாவங்களை செய்பவராகவே இருந்தாலும் கூட, தத்துவ தரிசிகள் மூலமாக கிடைத்த ஞானம் என்னும் படகின் மூலமாக நீங்கள் சந்தேகமே இல்லாமல் எல்லா பாவங்களிலிருந்தும் மிகவும் நல்ல முறையில் விடுபட்டு கரை கடந்து விடுவீர்கள் என்று வாக்குறுதி அளிக்கிறார். எந்த முறையில்?
யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஜ்ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா.
அர்ஜுனா, எந்த முறையில் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பானது விறகுகளையெல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ, இதே போன்றுதான் ஞானம் என்னும் அக்னியானது எல்லா பாவ புண்ணிய கர்மங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது.
இது எங்கிருந்து வேள்வியில் நுழைவு கிடைக்கிறதோ அந்த ஞானத்தின் ஆரம்ப நிலையை பற்றியது அல்ல. மாறாக இந்த ஞானம் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கின்ற அனுபவ ரீதியான உச்ச நிலையை பற்றிய வர்ணனையாகும்.
இதில் முதலில் முரண்பாடான தீய எண்ண ஓட்டங்கள் அல்லது தீய கர்மங்கள் எரிந்து சாம்பலாகின்றன. அதற்கு பிறகு இறைவனை தரிசித்து முக்தி நிலையை பெற்றதுடன் சேர்த்து
ஆன்ம சிந்தனையின் கர்மமும் கூட
அவரிலேயே ஒன்று கலந்து மறைந்து விடுகின்றன.
எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது. இனி இதற்கு மேல் ஆன்ம சிந்தனையை மேற்கொண்டு யாரை தேடுவது? அத்தகைய இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானி ஒட்டுமொத்தமான நல்ல மற்றும் தீய கர்மங்களையும் அழித்து விடுகிறார்.
அந்த இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வது எனப்படும் சாட்சாத்காரம் எங்கே நிகழ்கிறது? புறத்திலா அல்லது அகத்திலா? இது பற்றி கூறுகிறார்.
நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்த காலேனாத்மனி விந்ததி.
இந்த உலகத்தில் ஞானத்திற்கு சமமாக பரிசுத்தமாக்கும் தன்மை சந்தேகமே இல்லாமல் வேறு எதற்கும் இல்லை. இந்த ஞானத்தை நீயே யோகத்தின் பரிபக்குவ நிலையில் உன்னுடைய ஆத்மாவிற்குள் அடங்கியதாக இதய தேசத்திலேயே அனுபூதியில் அறிந்து கொள்வாய், வெளியில் அல்ல. இந்த ஞானத்தை அடைவதற்கு எதிர்பார்க்கப்படும் தகுதி என்ன?
ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரிய ஜ்ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேணாதிகச்சதி.
ஸ்ரத்தையுடைய, முயற்சியுடைய, புலன்களை கட்டுப்படுத்தியவனால் மட்டுமே இந்த ஞானத்தை பெற முடியும். உணர்வு பூர்வமான ஆர்வம் இல்லை என்றால் தத்துவ தரிசிகளின் சரணத்தை அடைந்த பிறகும் கூட இந்த ஞானத்தை பெற முடியாது. எனவே வெறும் சிரத்தை மட்டுமே போதுமானது அன்று. சிரத்தையுடையவன் குறைந்த அளவு முயற்சியுடையவனாக கூட இருந்துவிடலாம். எனவே மகாபுருஷர்கள் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள இந்த ஆன்மீக பாதையில் கடும் முயற்சியுடன் முன்னேறி செல்வதற்கு இஷ்ட தெய்வத்தின் மீது, அதாவது சத்குருவின் மீது உணர்வு பூர்வமான பிடிப்பு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எவன் ஒருவன் புலன் இன்ப வாசனைகளிலிருந்து வெறுப்பு உணர்வு அடையவில்லையோ, அவனுக்கு இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரம் அடைவது மிகவும் கடினமான காரியமாகும். சிரத்தையுடைய முயற்சியுடைய புலன்களை கட்டுப்படுத்தியவனே இந்த ஞானத்தை அடையப் பெறுகிறான். ஞானமடைந்த மறுகணமே மேலான அமைதியை பெற்றுவிடுகிறான்.
இதற்கு பிறகு அடையத் தகுந்தது எதுவுமே எஞ்சி இருப்பதில்லை. இதுவே இறுதி அமைதியாகும். இதன் பிறகு அவன் ஒருபோதும் அமைதியை இழப்பதில்லை. ஆனால் எங்கே நம்பிக்கை இல்லையோ அந்த
அக்ஞ்சாஸ்ரத்ததானஶ்ச சம்சயாத்மா விநஶ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஃ.
அந்த அஞ்ஞானி, அதாவது வேள்வியின் சிறப்பு விதிமுறைகளைப் பற்றிய ஒன்றும் அறியாத, நம்பிக்கை இல்லாத, சந்தேகத்துடன் கூடியவன் இந்த பரமார்த்த பாதையில் இருந்து வழிதவறி போய்விடுகின்றான். அதையும் விட சந்தேகத்துடன் கூடியவனுக்கோ எந்த சுகமும் இல்லை. மீண்டும் மனித உடலும் கிடைப்பதில்லை, இறைவனும் கிடைக்க மாட்டார். ஆகவே தத்துவதரிசி மகாபுருஷரிடம் சென்று இந்த ஆன்மீக பாதையில் உள்ள சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இல்லையென்றால் ஆன்மாவை பற்றிய அறிமுகம் கிடைக்காமலே போய்விடும். யாருக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது?
யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சௌஷயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்நந்தி தனஞ்சய.
எவருடைய கர்மமானது யோகத்தின் மூலமாக பகவானிடம் ஒன்று கலந்து விட்டதோ, எவருடைய எல்லா சந்தேகங்களும் பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்ததன் மூலமாக அழிந்து விட்டதோ, பரமாத்மாவுடன் இணைந்து விட்ட அத்தகைய மகாபுருஷரை கர்மம் பிணைப்பதில்லை. யோகத்தின் மூலமாகவே கர்மங்கள் முடிவுக்கு வருகின்றன. ஞானத்தால் மட்டுமே சந்தேகங்கள் அழிகின்றன. எனவேதான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹித்ஸ்தம் ஜ்ஞானாசினாத்மனஃ சித்வைனம் சௌஷயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத.
ஆகவே பரதகுல தோன்றலே அர்ஜுனா, நீ யோகத்தில் நிலை பெறுவாயாக. அஞ்ஞானத்தால் தோன்றிய இதய தேசத்தில் குடிகொண்டுள்ள இந்த சந்தேகத்தை ஞானம் என்னும் வாள் கொண்டு வெட்டி வீழ்த்து. யுத்தம் செய்வதற்காக தயாராகி நில். இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அனுபவத்தை அடைவதற்கு பெரிய தடையாக இருக்கும் இந்த சந்தேகம் என்னும் எதிரி மனத்தின் உள்ளே இருக்கும் பொழுது வெளியில் யார் யாருடன் எதற்காக சண்டை போட வேண்டும்? உண்மையில் எப்பொழுது நீங்கள் ஆன்மீக சிந்தனை பாதையில் தீவிரமாக முன்னேறிச் செல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது சந்தேகத்திலிருந்து தோன்றிய புறமுக எண்ண ஓட்டங்கள் பெரும் தடையாக எழுந்து நிற்பது இயல்பானதுதான். அவை எதிரியின் உருவத்தில் வந்து சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்குதல் செய்கின்றன. புலன் அடக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடுடன் சேர்த்து வேள்வியின் சிறப்பு விதிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டே சென்று இந்த புலன் நுகர்வு எண்ணங்களை வென்று அவற்றை கடந்து செல்வதே யுத்தம் எனப்படும். இதனுடைய இறுதி விளைவு மேலான அமைதியாகும்.
இதுவே தனக்கு பின்னால் தோல்வி என்பதே இல்லாத இறுதி வெற்றியாகும்.
முடிவுரை. யோகீஸ்வரராகிய ஸ்ரீகிருஷ்ணன் புலன் உணர்வுகளை எல்லாம் கடந்தவனாக, அழிவற்றவனாக, பிறப்பற்றவனாக, மனிதர் உட்பட ஒட்டுமொத்த உயிரினங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்து நின்ற பிறகும், நான் ஆத்மமாயா என்னும் யோக கிரியை மூலமாக மூன்று குணங்கள் அடங்கிய இயற்கையை வசப்படுத்திக் கொண்டு என்னை நானே வெளிப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறார். நீங்கள் அவ்வாறு உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, அடைய தகுதியுடைய தெய்வீக செல்வங்களை பாதுகாக்கவும், எதனால் தீயவை உருவாகின்றனவோ அவற்றை அழித்து போடவும், பரமதர்ம பரமாத்மாவில் நிலை பெறச் செய்யவும், ஆரம்பம் முதல் முடிவு வரை நான் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அந்த பிறவி மற்றும் கர்மம் அற்புதமானவை. அதை தத்துவ தரிசியால் மட்டுமே அறிய முடியும் என்று கூறுகிறார். இந்த முறையில் அவர் பகவானுடைய தோற்றம் பற்றிய விதிமுறைகளை கூறினார். அதன்படி இறைவனுடைய அவதாரம் ஏதேனும் ஒரு அனுராகி பக்தனின் இதயத்தில் நிகழ்கிறது, ஒருபோதும் வெளியில் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர், என்னை கர்மம் பந்தப்படுத்துவதில்லை, இதே நிலையை அடைந்து எவர் அறிந்து கொள்கிறாரோ அவரையும் கர்மம் பந்தப்படுத்துவது இல்லை. யோகீஸ்வரர் அந்த ஞானத்தை நீ சுயமாக முயன்றுதான் அடைய முடியுமே தவிர, வேறொருவரின் முயற்சியால் உனக்கு அது கிடைக்கப் போவதில்லை என்று கூறினார். அதுவும் யோகம் கைகூடும் காலத்தில் மட்டுமே அடையப்படுகிறதே தவிர ஆரம்ப நிலையில் அல்ல. அந்த ஞானம் இதய தேசத்தில்தான் அடையப்பெறுகிறதே தவிர வெளியில் அல்ல. சிரத்தையுடையவனும் முயற்சி உடையவனும் புலனடக்கம் மனக்கட்டுப்பாட்டை பழகுபவனும் மற்றும் சந்தேகம் இல்லாதவனே இதனை அடைகிறான். எனவே இதயத்தில் நிலை பெற்றுள்ள உனது சந்தேகத்தை வைராக்கியம் என்னும் வாள் கொண்டு வெட்டி வீழ்த்து. இது இதய தேசத்தில் நடைபெறும் யுத்தமாகும். வெளியுலகில் நடைபெறும் யுத்தத்துடன் கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள யுத்தத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் முக்கியமாக வேள்வியின் உண்மையான உருவத்தை தெள்ளத் தெளிவாக விளக்கி அருளினார். அவர், வேள்வி எதன் மூலமாக முழுமையாக நிறைவு பெறுகிறதோ அதை செயல்முறைப்படுத்துவதற்கு பெயரே கர்மம் என்கிறார். கர்மத்தை சிறந்த முறையில் இந்த அத்தியாயத்தில்தான் தெளிவுபடுத்தியுள்ளார். இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய யஜ்ஞ கர்ம ஸ்பஷ்டீகரணம், அதாவது வேள்வி கர்ம விளக்கம் என்ற பெயருடைய நான்காவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கணானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் யஜ்ஞ கர்ம ஸ்பஷ்டீகரணம், அதாவது வேள்வி கர்ம விளக்கம் என்ற பெயருடைய நான்காவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
ஹரி ஓம் தத் சத்.